இப்பொழுது நாம் ஜெபிக்கையில் நாம் சற்று நேரம் நின்ற வண்ணமாய் இருப்போமாக. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. நீதி உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக செய்துள்ளவற்றிற்காகவும் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தின் முடிவான காட்சிகளின் இந்த கடைசி நாட்களில் எங்கள் கண்கள் கண்டுள்ளதற்காகவும் எங்களுடைய காதுகள் கேட்டுள்ளவற்றிற்காகவும் எல்லாவற்றுக்கும் போதுமான நாமமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் உம்மை அணுகிக் கொண்டிருக்கையில் நாங்கள் உமக்கு துதியை செலுத்த விரும்புகிறோம். காலமானது மங்கிக் கொண்டு நித்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் வெளிச்சங்கள் பிரகாசிப்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு இப்பொழுது நீண்ட காலம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். பரலோக பிதாவே, இன்றிரவு நீர் எங்களை நினைவுகூரும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் இன்றிரவு நீர் வருவீரானால் நாங்கள் உமக்கு அளிக்கும்படியாக இன்றிரவு கர்த்தாவே எங்களிடத்தில் ஏதாவது பொல்லாங்கு இருக்குமாயின் அதை எடுத்து போடும். வியாதியஸ்தருக்காகவும் தேவையுள்ளவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மனவாளர் வருகிறார், போய் அவரை சந்தியுங்கள் என்ற அந்த அழைப்பிற்காக செவி கொடுக்கவும். எங்களுடைய வஸ்திரங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் கழுவப்படும்படியாகவும் இங்கும் மற்றும் கடல் கடந்து உலகத்தை சுற்றிலும் உள்ள உம்முடைய சபைக்காகவும் ஒவ்வொரு தேசத்திலும் எங்கும் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய கிருபையினாலும் நாங்கள் நம்பியிருக்கிற இயேசுவின் தகுதியினாலும் எங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க அந்த நேரத்தில் நாங்கள் முன்னோக்கி செல்வோமாக. இன்றிரவு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து எங்கள் இருதயங்களை விருத்து சேதனம் செய்யும். எல்லா விசுவாசத்தையும் எடுத்து போடும். மகத்தான ஒரு ஆராதனையை எங்களுக்கு தாரும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உட்காரலாம். இன்றிரவு மீண்டுமாக இங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனையில் இருப்பது இது நிச்சயமாகவே அருமையானதாய் உள்ளது. நேற்று மாலை சகோதரர் குரூமரின் இடத்தில் மிகவும் மகத்தான ஒரு நேரத்தை உடையவர்களாய் இருந்தோம். கடந்த வருடம் நமக்கு ஒரு மகிமையான நேரம் உண்டாய் இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். நாம் எங்கும் ஒரு மகத்தான நேரத்தை உடையவர்களாய் இருந்தோம். அவர் செய்வார் என்று நான் எப்போதும் நினைத்ததை காட்டிலும் அதிகமாகவும் அபரிமிதமாகவும் கர்த்தரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர் மிகுந்த இரக்கமும் தயவும் உடையவராயிருக்கிறார். அவரை அறிந்து கொள்வது நன்மையாயிருக்கிறது. அப்படித்தானே, அவரை அறிவதே ஜீவனாக இருக்கிறது என்று கருதுகிறோம். அவரை அறிவதே ஜீவன். இப்பொழுது நாளை இரவு நாம் சென்ட்ரல் அவென்யூ அசம்பிளிக்கு போகிறோம். அது அப்படி அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் புல்லர், மற்றொரு அருமையான சகோதரன், அங்கே அது ஒரு பெரிய சபையா இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் புல்லருக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் அங்கே ஒரு ஜெப வரிசையை ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் அதன் பிறகு மறுநாள் காலை நாங்கள் இங்கே ஃபீனிக்ஸில் அப்போஸ்தல சபை என்று அழைக்கப்படுகிற சபையில் இருப்போம் என்றே நான் நினைக்கிறேன். அந்த மேய்ப்பர், அந்த சகோதரன் யார் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. கடந்த வருடம் நான் அங்கிருந்தேனா? அதன் பின்னர் ஞாயிறு இரவு இங்கு இருக்கும் விலையேறப்பட்ட சகோதரன் அவுட்லாவினுடைய சபையில், இயேசுவின் நாம சபையில் இருப்போம். நானும் என் குடும்பத்தாரும் அங்கே போவதற்கும் அங்கு சில அருமையான பாடல்களை கேட்பதற்கும் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறோம். பில்லிப்பால் ஒவ்வொன்றையும் மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டும். நான் மேலே சென்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒலிநாடாவை உண்மையாகவே அந்த பாடல் தேய்ந்து போகும் அளவிற்கு நாங்கள் போட்டு கேட்டோம். அவன் அதை அலுவலகத்தில் போடுவதால் நான் அங்கு செல்லும் போது ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணி நேரமும் அதை கேட்பேன். எதையும் பொருட்படுத்தாமல் அவன் மேலே 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 என்ற பாடலை இயக்கிக் கொண்டே இருப்பான். அதில் ஏதோ ஒரு காரியம் உண்டு. நாங்கள் அதை வெளியிலும் போட்டு கேட்டபடியால் அந்த ஒலித்தட்டு கிட்டத்தட்ட தேய்ந்தே போய்விட்டது. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு இன்றிரவு ஒரு விதமான உணர்வு உண்டாயிருந்தது. அதாவது எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாகவும் உள்ளது. எனவே நான் என்னை எனக்காக வேறு யாரையாவது பேச வைக்க முடியுமா என்று பார்க்கலாமா என்று எண்ணினேன். இங்கே எதேச்சியாக நோக்கி பார்க்க நேர்ந்த போது ஜாக்மூரை கண்டேன். முற்றிலும் உண்மை. நான் ஒருபோதும் ஓ சகோதரன் ஜாக், அது அற்புதமா இருக்கும் என்று நான் நினைத்தேன். இப்பொழுது அதற்கு செவி கொடுங்கள். சகோதரன் ராய் பாடர்ஸும் கூட இங்கே அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆமையா, சகோதரன் நோயல் ஜோன்ஸ் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஓ என்ன, நாம் யாவரும் சுற்றிலுமாய் எங்கும் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கும் போது எனக்காக இந்த அருமையான மனிதர்கள் சிலர் இங்கே எழும்பி பேசினால் உங்களுக்கு தெரியும், நான் சற்று இழைப்பாரினால் ஒரு கால் அது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் ஜாக் கத்தர் அந்த வெளிப்பாட்டில் இல்லை என்று கூறினார். பாருங்கள், நான் வந்தபோது நான் களைப்புற்றிருந்தேன். நான் தொடர்ந்து சற்று களைப்பாகவே இருந்து வருகிறேன். அங்கே ஜனங்கள் நிற்பதையும் அவர்கள் எப்படி நிற்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். மேலும் நான் அவர்களோடு நிற்பதற்காக ஒரு விதமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வரப்போகிற இந்த மற்ற கூட்டங்களுக்காக இப்பொழுது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அடுத்த வாரம் அங்கே கீழே உள்ள பெந்தேகோஸ்தே அசம்பளியிலும் மற்றும் மேல் உள்ளதிலும் இருக்கும். நாங்கள் அடுத்த புதன்கிழமை இரவு 11வது கார்ஃபீல்டில் கூட்டங்களை முடிக்கிறோம். என்னால் அவை எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியவில்லை. அதுவே அந்த பட்டணத்தில் இருக்கும் முதலாவது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை என்று நான் நினைக்கிறேன். மேலும் அதன் பின்னர் தொடர் கூட்டங்கள் ராமதாவில்
துவங்குகின்றன.
மேலும் இப்பொழுது அரிசோனாவின் முக்கிய நகரமான டூசானில் வர்த்தக புருஷர்களுக்கான பெருவிருந்து ஒன்று இருக்கிறது. நிச்சயமாகவே நாம் எல்லோரும் அறிந்துள்ளபடி பீனிக்ஸ் மற்றும் இந்த இடங்கள் யாவும் நகரத்தின் வெளிப்புறங்களாக உள்ளன. அது உண்மையே, அதுவே முக்கியமான இடம். இது என்னுடைய சொந்த நகரம். அந்த குன்றின் மேலுள்ள இன்னார் மற்றும் இன்னாரை உங்களுக்கு தெரியும். அப்படியானால் இது அதனுடைய வெளிப்புற நகரமாக. ஏன், உங்கள் எல்லோரையும் அண்டை வீட்டாராக கொண்டிருப்பது அருமையானது. ஆகவே அது சகோதரன் ரஸ்முசன் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு இரவு ஒரு கூட்டத்தில் அந்த விதமான ஒரு காரியத்தை கூறினார். மேலும் ஓ என்ன, அது கூட்டத்தையே பாடுபடுத்தியது போன்றாகிவிட்டது. நாங்கள் ஹவுஸ்டனில் இருந்தோம் என்று நான் நினைக்கிறேன். அது ராம்சார், அது அவராகத்தான் இருந்தார். அவர் கூறினார், அந்த இரவு கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தபோது அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்தனர். மேலும் அவர் டெல்லாஸில் இருந்து வந்து இங்கு சுற்றிலுமாயுள்ள ஜனங்களாகிய நீங்கள் யாவரும் என்று கூறி அது ஹவுஸ்டனின் நகர்ப்புற எல்லையில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் என்றார். மேலும் ஓ என்ன, அரிசோனா ஜனங்களாகிய நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட வண்ணமாக டெக்சாஸ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய நிசப்தம் ஏற்பட்டது. பாருங்கள், அவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் இங்கே வேத வார்த்தைக்கு சென்று ஒரு சிறிய சாட்சியை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு விதமான மாற்றமாக இருக்கும் அல்லவா? உங்கள் முகத்தை பார்க்க வெட்கமடையும் அளவுக்கு நான் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக பேசிவிட்டேன். நான் சிறிது நேரம் உங்களை இளைப்பாற செய்திட நம்முடைய கர்த்தரின் நன்மையை குறித்த சாட்சியை
சொல்வேனாக.
நான் பரிசுத்த யோவானில் பரிசுத்த யோவானின் 16வது அதிகாரத்தில் ஒரு இடத்தை நாம் கண்டறிவோமாக. நான் 16:12
எடுத்துவிட்டேன்.
நான் பரிசுத்த யோவானின் சுவிசேஷத்தில் அந்த இடத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். நான் வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் வார்த்தையே சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள செய்கிறது. 12வது வசனத்தில் இருந்து துவங்குவோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், ஏனென்றால் நான் சாட்சி கூற விரும்புகிறேன். அதனால் நாம் சற்று சீக்கிரமாக போக முயற்சிப்போம். நான் நீண்ட நேரம் உங்களை காக்க வைத்திருக்கிறேன். நாளை இரவு ஏன், நான் கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் தரித்திருப்போம். அது சரியாக 1 மணி ஆகிவிடும். அது சரிதானே? எனவே ஆகையால் இது 12வது வசனத்தில் துவங்குகிறது. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள்.
When he, the Spirit of truth, is come,
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
whatsoever he shall hear, that shall he speak.
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் இப்பொழுது என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்.
All things the Father has are mine, therefore said I that he shall.
பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்.
You know, last evening especially we had.
உங்களுக்கு தெரியுமா, நேற்று மாலை குறிப்பாக நாம் அதை குறித்து ஒரு சிறிய முன்மாதிரியை பெற்றோம். இப்பொழுது நாம் முழு சுவிசேஷத்தை உடைய ஜனங்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் கிரியைகள் எல்லாவற்றிலும் விசுவாசம் கொண்டுள்ளோம். இப்பொழுது நாம் முழு சுவிசேஷத்தை உடையவர்களாக இருக்க முடிந்ததற்கு ஒரே வழி முழு சுவிசேஷத்தை கர்த்தர் எழுதியிருக்கிற யாவற்றையும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பதே ஆகும். நாம் தாமே ஒன்று மற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நம்புகிறோம். நாம் இருக்கிற விதமோ, நான் நேற்றைய தினம் சகோதரன் கேரளிடம் ஒரு மரத்தை பார்த்து கூறினது போலவே, நான் அது ஒரு அழகான பனைமரம் அல்லவா, ஆனால் மொத்தத்தில் அது ஒரு எரிமலை சாம்பல் குவியலே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, அது அவ்வளவுதான் என்றேன். அதன் பின்னர் நான், இப்பொழுது இந்த கற்பூர தைல மரத்தில் இருந்து அது எப்படி வித்தியாசமாக உள்ளது பாருங்கள். ஒரு கற்பூர தைல மரம் என்றால் என்ன? அதனுள் ஒரு ஜீவனை கொண்டுள்ள எரிமலை சாம்பல் என்றேன். மேலும் நான், மொத்தத்தில் நானும் நீங்களும் என்னவா இருக்கிறோம்? சரியாக பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட எரிமலை சாம்பல், அது ஜீவனை கொண்டுள்ள பூமியின் தூசியே
என்றேன்.
ஒவ்வொரு ஜீவனும் ஜீவனை கொடுக்கின்ற எஜமானால் நடப்பட்டுள்ளது. மேலும் எப்படி மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் இந்த பூமியில் இங்கே தம்முடைய மகிமைக்காக வைத்திருக்கிறார். நட்சத்திரங்கள் அவருடைய மகிமைக்காக இருக்கின்றன, காற்றுகள் அவருடைய மகிமைக்காக இருக்கின்றன, பூக்கள் அவருடைய மகிமைக்காக இருக்கின்றன, நாம் அவருடைய மகிமையின் முடிசூட்டுதலாக இருக்கிறோம். ஆனால் மனிதனை தவிர எல்லாமே அவருக்கு கீழ்ப்படியும் என்பது போன்றே தென்படுகிறது. மனிதன் வெறுமன அவன் விழுந்து போயிருந்த ஒரே காரியமாய் இருந்தபடியால் அவன் அத்தகைய ஒரு நேரத்தை
உடையவனாயிருந்தான்.
ஒவ்வொரு காரியமும் அதன் மூல நிலையிலேயே தரித்திருந்தது. ஆனால் மனிதனோ விழுந்து போனான். ஆகையால் அவனை சரியானதை செய்ய வைக்கவும் கீழ்ப்படிய வைப்பதற்கும் தேவனுக்கு அவனோடே ஒரு யுத்தம் உண்டாயிருக்கிறது. சபையின் சரித்திரத்தினூடாக பார்க்கையில், வருடங்களினூடாக தம்முடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்திருக்கக்கூடிய யாராவது ஒருவரை கண்டறிவதே தேவனுக்கான மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாகும். அவருக்கு ஒரு மனிதன் மாத்திரமே தேவைப்படுகிறான். அவர் எப்பொழுதுமே ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை மாத்திரமே எப்பொழுதும் பயன்படுத்தி வந்துள்ளார். நாம் கடந்த சில இரவுகளாக தியானித்தோம். ஒரு மனிதன், ஒரு குழு அல்ல, அவருக்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். அவருக்கு தேவைப்படுகிறதெல்லாம் அவ்வளவுதான். ஏனென்றால் இரண்டு மனிதர்களுக்கு இரண்டு வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும். அவர் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி அந்த ஒரு நபர் மூலமாக தம்மையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர் அதை பார்க்கிலும் வேறு விதத்தில் அதை ஒருபோதும் செய்ததில்லை. புரிகிறதா? இப்பொழுது அவர் இன்றைக்கு ஒரு நபரை உடையவராயிருக்கிறார். நாம் சற்று முன் வாசித்தபடி அந்த ஒருவராய் இருக்கிற அந்த நபர் பரிசுத்த ஆவியானவரே. அந்த நபரையே தேவன் பூமிக்கு, இயேசு கிறிஸ்துவின் ஆவியையே, தேவனுடைய ஆவியை அவருடைய சபையின் மூலமாக கிறிஸ்துவை அறிவித்து வெளிப்படுத்த, பாருங்கள், சபையின் மூலமாக கிறிஸ்துவின் ஜீவன் தொடரவே அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது நாம் சற்று நின்று நிதானித்து பார்த்தால் இது ஒரு அற்புதமான காரியமாகும். அதே சமயத்தில் அது மிகவும் எளிமையானதுமாயிருக்கிறது. நாம் நெருங்குகிறோம், நாம் நடுங்குகிறோம், நாம் பயப்படுகிறோம், நாம் குழப்பங்களும் சந்தேகங்களும் அடைந்து சரி, நான் உள்ளே நெருங்கி முன்னேற வேண்டுமா என்று சிந்திக்கிறோம். இது அதுவல்ல, அது அப்படியே ஒப்புக் கொடுப்பது. பாருங்கள், நீங்கள் ஒன்றுமில்லை என்று தெளிவாக உணர்ந்து உங்களையும் உங்கள் சிந்தனையையும் மேற்கொள்ள அவர் உங்களை மேற்கொள்ள அனுமதிப்பதாகும். இப்பொழுது நீங்கள் ஒரு வெற்று மனதோடு கிறிஸ்துவிடம் செல்லுங்கள் என்று நான் பொருட்படுத்திக் கூறவில்லை. நான் அவிதமாக பொருட்படுத்திக் கூறவில்லை. நீங்கள் அவரிடம் சரியான சிந்தையோடும் தவறுக்காக வருந்துகிற ஒரு சிந்தையோடும் தாழ்மையோடும் அவரிடம் செல்லுங்கள். அதன் பின்னர் கர்த்தராகிய இயேசுவே, இதோ நான் இருக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது சீஷர்களிடத்தில் இன்னும் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருந்தீர் என்று இங்கே உங்களுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. நீரோ அவைகளை இப்பொழுது அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்று. அது ஒருவேளை எங்களுடைய காரியமாயும் இருக்கலாம். நாங்கள் அவைகளை புரிந்து கொள்ள முடியாது. தேவர் ஒரு சிறிய வித்தியாசமான காரியத்தை எழுப்பினால் நாங்கள் அதை ஒன்று சேர்ந்து மறுதளிக்கிறோம். அது சரியா தவறா என்று வேதத்தை ஆராய்வதற்கு பதிலாக அதில் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அதை துரிதமாக வீசிவிடுகிறோம். நாங்கள் இந்த காரியங்களை ஆராய்ந்து அவைகள் சரியா அல்லது இல்லையா என்று கண்டறிய வேண்டும். மேலும் நினைவிருக்கட்டும், அவைகள் சரியா இல்லை என்றால் அவைகள் முடிவிலே மரித்து போகும். ஏனென்றால் இயேசு என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று கூறினார். அந்த சமயத்தில் இந்த மகத்தான கூற்றை கமாலியேல் கூறினான் என்று நான் நினைக்கிறேன். அது தேவனால் உண்டாயிருந்ததேயானால் தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். மேலும் அது தேவனுடையதா இல்லை என்றால் எப்படியும் அழிந்து போகும். ஆகவே அதை ஆய்ந்து பார்த்து அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அவர் இங்கே, ஆனால் பரிசுத்த ஆவியாகி அவர் வரும்போது என்று கூறினார். இப்பொழுது சிறிது காலத்துக்கு முன்பு யாரோ ஒருவர் என்ன பேசிக் கொண்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவி என்பது உண்மையாகவே உங்களுடைய மனசார்ந்த சிந்தனை, நீங்கள் நினைப்பது என்றார். அது பரிசுத்த ஆவியை ஒரு சிந்தனை என்று நினைக்க வைக்கும். ஆனால் வேதம் அவர் என்று கூறியுள்ளது. அவர் ஒரு தனிப்பட்ட பிரதிபெயர், புரிகிறதா? பார்த்தீர்களா? அவர், அந்த நபர், பரிசுத்த ஆவியானவர், தேவன் வருகிற போது நான் உங்களுக்கு கூறியுள்ள இந்த காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று கூறியுள்ளது. அப்படியானால் நீங்கள் பாருங்கள், சத்தியம் என்னவென்பதை அறிந்து கொள்வதற்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் கலாச்சாரத்தினால், வேதசாஸ்திர அனுபவத்தினால் மூலம் மாத்திரமே அதை பெற்றுக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். நமக்கு அதை வெளிப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிற ஒருவர் அவர்தான். இப்பொழுது அப்படியானால் அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றும் கூட கூறினார். இப்பொழுது எபிரேயர் முதலாவது அதிகாரத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா?
இட்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட் taking over possession or taking possession
அது பரிசுத்த ஆவியானவர் உரிமையை எடுத்துக்கொண்டு, அதாவது கிறிஸ்து சபையில் செயல்படும்படி சபையின் உரிமையை எடுத்துக் கொள்வதாகும். அப்பொழுது அவர் இருந்த விதமாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். அவர் இருந்த விதமாக நீங்கள் ஆகும்படியாக நீங்கள் இருந்த விதமாக அவர் ஆகிறார். புரிகிறதா? நீங்கள் அவராகும்படிக்கு அவர் உங்களைப் போலானார். அது நம்முடைய புத்திக்கு மேலானதாக இருக்கிறது. அதை விவரித்து கூற வழியே கிடையாது. அதை செய்ய முயற்சிக்காதீர்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் அதை உரைத்தார், அதுவே அதற்கு தீர்வாகிறது. அது சரி என்று அப்படியே கூறுங்கள், அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது ஒரு வாலிப கிறிஸ்தவனாக நான் எப்பொழுதுமே இந்த கூற்றை சொல்வதுண்டு, சபை என்னை பிடிப்பதற்கு முன் கர்த்தர் என்னை பிடித்துக் கொண்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் என்னவாக இருந்து வருகிறேன் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் அந்த வழிநடத்தும் தன்மையை குறித்தும், நான் அதற்கு சரணடைவதற்கு முன்பே என் ஜீவியத்தோடு ஈர்க்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் நேரடியான தொடர்பிற்காகவும் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஏனென்றால் நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கையில் ஏதோ ஒன்று இருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். அவர் பேசியிருந்தார், நான் அவரோடு பேசுவேன். அவர் மீண்டும் என்னிடத்தில் பேசினார். ஒரு சிறு பிள்ளையா இருந்தபோது அவர் என்னிடத்தில் சொல்லியிருந்த காரியங்களை நான் கவனிக்க துவங்கினேன். அது சம்பவிக்கும் என்று அவர் கூறின விதமாகவே அவைகள் சம்பவிக்க துவங்கின. எனவே அது உண்மையா இருக்க வேண்டியதா இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் இப்பொழுது ஒரு வயோதிக மனிதனாய் இருக்கிறேன். என்னிடத்தில் ஒருபோதும் ஒரு முறையாவது முழு உலகத்தாரையும் அழைத்து அவர்களிடம் கேட்டு பாருங்கள், அவர் எப்போதாவது என்னிடத்தில் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று என்னிடத்தில் கூறிய கோடிக்கணக்கான காரியங்களில் ஒரு காரியமாவது முற்றிலும் உண்மையாயும் சத்தியமாயும் நிறைவேறவில்லை என்று உங்களுடைய விரலை சுட்டிக்காட்ட முடியுமா என்று கேளுங்கள். என்ன செய்கிறது? நான் எதற்காக கூறிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள், நாம் யாவரும் எரிமலை சாம்பலை போல இருக்கிறோம் என்றே நான் கூறியுள்ளேன். ஆனால் இது தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தமாய் உள்ளது. ஆகையால் நான் என்னிலேயே நம்பிக்கை வைக்க முடியாது. நீங்களும் உங்களிலேயே நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஆட்கொண்டுள்ளதில் நம்பிக்கை வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். நாம் அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் நம்முடைய நம்பிக்கையை அதில் வைக்கும் போது அப்பொழுது பலன்கள்
உண்டாகின்றன.
பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நொறுங்குண்ட ஜீவியத்தில் என்னுடைய நாட்களில் செய்துள்ள காரியங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்வது பூமியின் மேற்பரப்பை நான் சுரண்ட முயற்சிப்பது போன்ற காரணமாயிருக்கும். அவருடைய வேதாகமம் திறந்திருப்பதோடு அவருடைய வார்த்தையோடு நான் அதை கூறுகிறேன். அந்த விதமாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். பாருங்கள், இந்த வித்தானது இங்கே எரிமலை சாம்பலுக்குள் ஆவிக்குரிய வழியில் வருகிறது. தேவன் ஆவியாக வந்து சாம்பலினூடாக கிரியை செய்கிறார். ஆகவே அது மனிதன் அல்ல, அது தேவனாய் உள்ளது.
Sit down and take time to write.
நான் அமர்ந்து நான் கண்டுள்ள அவர் செய்கிற காரியங்களை எழுத நேரம் எடுத்துக் கொண்டால் அது புத்தகங்களின் அநேக தொகுதிகளாகும். இங்கே அதை குறித்து சிந்திக்கும் போது 53 வயதான என்னாலே தேவனுக்கு முன்பாக, அவர் சபைக்கு முன்பாக, வேதாகமத்துக்கு முன்பாக,
in the presence of this group that I have not one time ever seen it fail.
இந்த கூட்டத்தாருக்கு முன்பாக அது தவறி போனதை ஒரு முறை கூட நான் கண்டதில்லை. ஒவ்வொரு முறையும் பரிபூர்ணமாக நிறைவேறியுள்ளது என்று கூற முடியும். விதிவிலக்காக அந்த ஒரு நாள் நான் மேற்கு நோக்கி வந்தபோது உங்களில் அநேகர் நீங்கள் அந்த ஒளிநாடாவை போட்டு கேட்டிருக்கிறீர்கள் என்றும் அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றும் நான் யூகிக்கிறேன். எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே இப்பொழுது இருக்கிறேன். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒருவேளை நான் என் பரலோக வீட்டுக்கு போவதற்கான நேரமாக இருக்கலாம். அது அந்த விதமாக இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அது அப்படியாக இருந்தால் எனக்கு பிறகு வேறு ஒருவர் எழும்பி இந்த செய்தியை கொண்டு போவார். அவர் வினோதமான நபராயிருப்பார், ஆனால் இதற்கு பிறகு எழும்பி செய்தியை கொண்டு செல்வார். நீங்கள் அதற்கு செவி கொடுங்கள். அது வேத வசனமாக இருக்கும் வரையில் அதனோட தரித்திருங்கள். அது அப்படி இல்லை என்றால் இப்பொழுது வேறு ஒரு பகுதி வருகிறது. ஏனெனில் நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நான் ஜீவித்துள்ளதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளை வேறெந்த நாளுக்காகவும் நான் பரிமாற்றம் பண்ண மாட்டேன். இதுவே பூமியில் எப்போதும் இருந்து வந்ததிலேயே மிகவும் மகிமையான நாளாய் உள்ளது. வேறெந்த நாளும் இந்த நாளின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளவே முடியாது. மோசே, எலியா, பவுல், சீலா கடந்து போன நாட்களில் இருந்த அந்த மகத்தான விசுவாச வீரர்கள் எழும்பி ஒரு சரித்திர புத்தகத்தை எடுத்து அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்ததை குறிக்கும் அது நிறைவேறியதையும் நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்பதையும் சரியாக நோக்கி பார்க்க முடிந்தால் என்னவாகும்? ஏன் ஒரு மணி நேரத்துக்குள் இவர்கள் அவர்களை சிறைச்சாலையில் போட்டு விடுவார்கள்? நிச்சயமாக அவர்கள் காட்டுவாசிகளைப் போல் மேலும் கீழுமாக வீதிகளில் அவர்களால் செல்ல முடிந்த அளவு கடினமாக சென்று சுவிசேஷத்தை முழக்கமிடுவர். வேலையோ சமீபமாயிருக்கிறது. ஆகையால் நாம் தேவ மகிமையற்றவர்களாய் வீழ்ந்து போயிருக்கிறோம் என்பதை இன்றிரவு நாம் காண்கிறோம். ஆனால் நான் சபையை ஒரு விதமாக புரிந்து கொள்ள செய்ய திரும்ப திரும்ப உடனடியாக கூற விரும்புகிறேன். பில்லிப்பால் ஜபட்டைகளை இந்த இரவில் இந்த சபைக்கு கொடுத்தானா? நான் சில நிமிடங்களுக்கு முன்புதான் பூசானில் இருந்து வந்தேன். அவன் ஜபட்டைகளை கொடுத்தான். இப்பொழுது அவர்களை வரிசையில் கொண்டு வருவது அது ஒரு சரியான விதமாக இருக்கப் போகிறதில்லை. நாம் அதை முயற்சிப்போம். இப்பொழுது இந்த வேத வாக்கியத்தின் பேரில் சாட்சி கொடுக்க நான் நீண்ட நேரத்தை எடுத்துக் கொள்ள மாட்டேன். அதாவது கிறிஸ்து தம்முடைய எல்லா வார்த்தைகளையுமே காத்துக் கொள்கிறார். அவர் காத்துக் கொள்ள வேண்டும். அவர் அதை செய்ய வேண்டியவராய் இருக்கிறார். புரிகிறதா? நான் அதை செய்ய வேண்டியதில்லை. நான் அழிவுள்ள ஒருவன், தவறுகளுக்கு உட்பட்டவன். அவர் அழிவில்லாதவர், பிழையற்றவர். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? ஆனால் நான் என் வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியதில்லை. நீங்களும் உங்களுடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியதில்லை. ஆயினும் அவர் காத்துக் கொள்ளுகிறார். ஓ, அவர் அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டிருக்கிறார் என்று அறியும் போது அது உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை செய்யவில்லையா? மேலும் அதாவது இந்த வாரம் தீர்க்க தரிசிகளை மற்றும் கோத்திர பிதாக்களை தேவன் ஒவ்வொரு முறையும் சபை விலகின போது அவர் யாரையாவது ஒருவரை அனுப்பி அவர்களை உலுக்கி வார்த்தையண்டை திரும்பவும் கொண்டு சென்று சபையை சரியான ஒழுங்கில் வைப்பார் என்பதை நாம் எப்படி வேதத்தினுடாக பார்த்துள்ளோம்? அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. அது தேவனுடைய கொள்கையாக இருக்கிறது. அவர் அதை செய்யும்படியாய் மனிதரை தெரிந்து கொண்டார். இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டிருந்திருந்தால் அது நீண்ட காலத்திற்கு முன்பே செய்யப்பட்டிருந்திருக்கும். அவைகள் ஒருபோதும் அவருடைய சித்தத்திற்கு புறம்பாக செல்லாது. அவர் அந்த சூரியனை பிரசங்கிக்க தெரிந்து கொண்டிருந்தால் அல்லது அந்த காற்றுகளை பிரசங்கிக்க தெரிந்து கொண்டிருந்தால் அவைகள் ஒருபோதும் அவருடைய சித்தத்திற்கு மாறாக போயிருக்காது. புரிகிறதா? ஆனால் நாமோ சுயாதீனமாக தெரிந்து கொள்ளும் அடிப்படையில் இருக்கிறோம். நாம் விரும்புகிற விதமாகவே நாம் நடந்து கொள்ள முடியும். அந்த காரணத்தினால் தான் நாம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனவேதனையாக இருந்து வருகிறோம். எப்பொழுதுமே இந்த விதமாக நம்முடைய சொந்த வழிகளை உட்புகுத்த விரும்பி அவருடைய வழிகளில் இருந்து விலகிச் செல்கிறோம். புரிகிறதா? மனிதன் எப்பொழுதுமே தேவன் செய்துள்ளவற்றிற்காக இடைவிடாது புகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நான் முன்பே கூறியுள்ளேன். அவர் என்ன செய்வார் என்பதை அவன் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருக்கிறார். அதன் பின்னர் அதே சமயத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் கண்டும் காணாதது போல் இருந்து விடுகிறான். புரிகிறதா? அநேகர் ஓ, தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், ஆம், தேவனுக்கு மகிமை, அது உண்மைதான் என்று கூறுவார்கள். ஆம், இயேசு மறுபடியும் வருகிறார், அல்லேலூயா, அது உண்மையே. ஆனால் இன்றைக்கு அவரை குறித்து பேசுகிறார்களா? அது மற்றொரு நாளுக்கானதா இருந்தது. புரிகிறதா? பார்த்தீர்களா? எப்பொழுதுமே அவர் என்ன செய்துள்ளார், என்ன செய்வார் என்று கூறி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புறக்கணிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் அதே நிலைமைகளை தான் கண்டறிந்தார். சரியாக தேவன் என்ன செய்திருந்தார் என்பதை அவர் வாக்களித்திருந்தார். இதோ அவர் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அவர்கள் அவரை அறிந்திருக்கவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அது உண்மை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதுவே அந்த மகிமையான பாகமாய் இருந்தது. கொஞ்ச காலத்திற்கு முன்பு கண்ட ஒரு தரிசனத்தை குறித்து நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். எனக்கு தெரியவில்லை, நான் இதை குறித்து எங்கோ ஒரு தனிப்பட்ட நபரிடத்தில் சொன்னது தவிர வேறெங்கும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு பூமியின் மேல் இருந்தவர்களிலேயே நான் இழந்துவிட்ட மகத்தான நபர்களில் ஒருவர் என்னுடைய தாயாவார். நான் என்னுடைய தாயாரை நேசிக்கிறேன். நாங்கள் மிகவும் ஏழையாய் சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் இருந்த போது அவள் மேஜையை விட்டு எழுந்து சென்றதை நான் எப்படியாய் பார்த்திருக்கிறேன். மேலும் அவள், அப்பா அங்கே ஒரு கடையில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சுத்தம் செய்து கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வருவார். மேலும் அவர்கள் அதன் மீது காபி ஊற்றி அதன் பின்னர் அதன் மேல் சர்க்கரையை போடுவர். பிள்ளைகளாகிய நாங்கள் எதையாவது சாப்பிடும்படி தாயார் தான் பசி இல்லாதது போல் நடிப்பார். ஓ, அதை என்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாது. மேலும் அநேக சமயங்களில் அவள் என்னை தூக்கி அவள் எனக்காக எவ்வளவோ காரியங்களை செய்தாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் முழுவதும் அவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் போது அவர் எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்கிறார். நான் அதற்காக அவரை நேசிக்கிறேன். என்னுடைய ஜனங்களில் எவரும் மறிப்பதற்கு முன்பே நான் அது சம்பவிப்பதை அதற்கு முன்பே தரிசனத்தில் காண்கிறேன். அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. நான் சுமார் 18-19 வயதுடனாக மாத்திரமே இருந்த போது நான் என் சகோதரனை குறித்து தரிசனத்தில் கண்டேன். அவன் மறிப்பதற்கு முன்பே நான் அவனை தரிசனத்தில் கண்டேன். நான் அப்பொழுது ஒரு கிறிஸ்தவனாக கூட இருக்கவில்லை. ஆனால் எனக்கு முன்பாக தரிசனம் தோன்றுவதை நான் கண்டேன். என் சகோதரன் மறிப்பதை நான் கண்டேன். என்னுடைய தந்தையார் என்னை விட்டு சென்றதை நான் தரிசனத்தில் கண்டேன். ஹாவர்ட், உங்களில் எத்தனை பேருக்கு ஹாவர்ட் நினைவிருக்கிறது? ஹாவர்ட், அது சம்பவிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு நான் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது நான், ஹாவர்ட், உன்னுடைய இடம் குறிக்கப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன். நீ அடுத்ததாக இருக்கிறாய் என்று கூறினேன். அப்பொழுது நான், சகோதரனே, சரிபடுத்திக்கொள், ஏனென்றால் நீயே அடுத்ததாக போகப் போகிறாய் என்று கூறினேன். அவன் அதே விதமாக மறித்து போனான். அதன் பின்பு இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்பு, இப்பொழுது இது அவபக்தியாக தென்படாது என்று நான் நம்புகிறேன். ஆனால் தேவனுடைய அக்கறையை காண்பிக்கிறது. தேவன் பெரிய காரியங்களில் அக்கறை கொண்டுள்ளது போலவே சிறு காரியங்களிலும் எப்பொழுதுமே அக்கறை கொண்டுள்ளார். நான் இதை இந்த அருமையான சில பிரசங்கிமார்களின் நன்மைக்காகவே கூற விரும்புகிறேன். அது ஒரு கால். நான் அதில் என்னையும் சேர்த்தே கூறிக்கொள்ளுகிறேன். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் பில்லி கிரஹாமை போல இருக்க விரும்புவோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஓரல் ராபர்ட்ஸை போல இருக்க விரும்புவோம். ஆனால் நாம் ஒரு பில்லி கிரஹாமோ அல்லது ஓரல் ராபர்ட்ஸோ அல்ல. அவர் நம்மை வைத்துள்ள ஊழிய களத்தில் நாம் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். புரிகிறதா? அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அல்லது அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் சரியாக செயல்படும்படிக்கு அது எப்பொழுதும் தேவனுடைய பார்வையில் ஒரே விதமாக இருக்கிறது. எப்பொழுதுமே கர்த்தரை பின்பற்றுவது ஒரு மகத்தான காரியமாக இருக்கிறது. நான் தேவனுடைய சித்தமில்லாத 5000 பேரை கொண்ட சபையை உடையவனாய் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தோடு இருக்கிற 50 மக்களை ஆயத்தப்படுத்துகிற, அதாவது அப்படிப்பட்ட சபையை உடையவனாய் இருப்பதையே விரும்புவேன். நிச்சயமாக தேவன் அவருடைய சித்தத்துக்கு புறம்பாக 50 வருடங்களாய் உள்ள ஒரு மனிதனோடு செய்ய முடிந்ததை காட்டிலும் அவருடைய சித்தத்தில் இருக்கிற ஒரு மனிதனோடு 1 மணி நேரத்தில் அவரால் அதிகம் செய்ய முடியும். புரிகிறதா? அவனோ இருட்டில் துப்பாக்கி சுடுகிறவனை போல் தடுமாறி தள்ளாடுகிறான். ஆனால் ஒரு மனிதன் உண்மையாகவே தேவனின் சித்தத்தில் இருந்து அவனுடைய அழைப்பை அறிந்திருக்கும் போது அவன் அங்கே தரித்திருக்க வேண்டும். இப்பொழுது தரிசனங்கள், தேவனாகிய கர்த்தர் ஆவிகளோடு எப்படியாய் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியாகி அவர் வரும்போது நான் உங்களிடத்தில் கூறியிருக்கிற காரியங்களை குறித்து இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். இப்பொழுது இதை வேறு வழியில் கண்டுபிடிக்க முயற்சிக்க தேவையில்லை. அவரே ஆக்கியோ அவர் என்ன எழுதினார் என்பதை அவர் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அவரே அதை எழுதினார் என்று வேதம் உரைத்துள்ளது. பண்டைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வார்த்தையை எழுதினார்கள். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் ஆக்கியோராக இருப்பாரானால் நிச்சயமாகவே நாம் வியாக்கியானிப்பதை விட அதை எப்படி நன்றாக வியாக்கியானிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரே அதற்குரிய வியாக்கியானத்தை செய்யட்டும். அவர் அதை வியாக்கியானிக்கிற விதம் எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா? இப்பொழுது நீங்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கு வருகிறீர்கள் என்றால் இந்த காரியங்களை தவறவிட வேண்டாம். பாருங்கள், இதை தவறவிடாதீர்கள். அவர் அதை எப்படி வியாக்கியானிக்கிறார், இதை ரூபகாரப்படுத்துவதன் மூலமே, இதன் மூலமே பாருங்கள், அதை அவர்ணமாக நிரூபிக்கிறார். அதைத்தான் இயேசு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகளே நான் யாராய் இருக்கிறேன் என்று கூறுகின்றன, அவைகளே என்னை குறித்து கூறுகின்றன. யார் கண்டனம் செய்ய முடியும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக் கூடும் என்றார். பாவம் என்பதே அவிசுவாசமாய் உள்ளது. என்னை குறித்து எழுதப்பட்ட கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் அந்த கிரியைகளை செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்க முடியாவிட்டாலும் அந்த கிரியைகளையாவது விசுவாசியுங்கள். ஏனெனில் வார்த்தை அதை குறித்து உரைத்தது. புரிகிறதா? அது தினந்தோறும் நாம் உபயோகப்படுத்தும் பொது அறிவு. இப்பொழுது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அடைத்த அழைப்பும் மாறாதவைகளே. வேதம் அதை கூறுகிறது என்பதை நாம் அறிவோம். அவைகள் அதை செய்கின்றன. இது இப்பொழுது சுமார் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன் நடந்தது. நான் ஒரு நாள் காலையில் வீட்டுக்குள் நடந்து கொண்டிருந்து பின்னர் ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன். இப்பொழுது இதில் தேவன் மிருகத்தையும் சேர்த்துக் கொள்வார் என்பது மிகவும் வினோதமாக தென்படுகிறது. அந்த பரலோக தரிசனத்தின் பேரில் எனக்கு உண்டாயிருந்த ஒரு சிறு எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்து ஒரு விலையேறப்பெற்ற சகோதரன் கூறினது போல நான் இதை குறித்து உங்களிடத்தில் ஒருமுறை அல்லது ஒரு கூட்டத்தில் சொன்னேன் என்று நான் நினைக்கிறேன். அவர் அந்த ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். மேலும் கூறியிருந்ததை வர்த்தக புருஷனுடைய சத்தம் என்ற பத்திரிகை அதை பிரசுரித்தது. அது சகோதரன் பிரணாம், உங்களுடைய தரிசனம் உங்களுடைய எடுத்துக் கொள்ளப்படுதல் சரியானதாக இருந்தது. ஆனால் கவனியுங்கள், நீங்கள் சவாரி செய்த உங்களுடைய குதிரை வந்து தன்னுடைய தலையை உங்களுடைய தோல் மீது வைத்தது என்று நீங்கள் கூறும் வரை அது சரியானதாக இருந்தது என்றார். அவர் சகோதரன் பிரணாம், பரலோகத்தில் குதிரைகளே இல்லை, பரலோகம் மானிடர்களுக்காக உண்டாக்கப்பட்டதே இன்றி குதிரைகளுக்காக அல்ல என்றார். சரி, நான் நினைத்தேன், பாருங்கள், வழக்கமாக நீங்கள் அந்த விதமான ஏதோ ஒன்றை காணும் போது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கி கூற வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஏதோ ஒன்றை குற்றமாக எடுத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். புரிகிறதா? உங்களால் எப்படியும் தேவனை விளக்கி கூற முடியாது, நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அது அவரை தேற்றலாம். நான் சகோதரனே, நான் பரலோகத்தில் இருந்தேன் என்று நான் ஒருபோதும் கூறவே இல்லை. தரிசனத்தில் நான் இயேசுவை காண வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள், அவர் இன்னும் அப்பால் இருக்கிறார் என்று கூறினர். நான் பரதீசை போன்ற ஒரு இடத்தில் இருந்தேன். ஆனால் அதாவது இது உங்களுக்கு உதவலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வேதம் இயேசு பரலோகத்திலிருந்து ஒரு வெள்ளை குதிரையில் சவாரி செய்து கொண்டு வந்தார் என்று உரைத்தது. பரலோகத்தின் முழு சேனையும் வெள்ளை குதிரைகளின் மேல் அவரை பின்தொடர்ந்தன. எனவே அது வானாதி வானங்களில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் செய்கிற சிறிய காரியங்களிலும், அதாவது நீங்கள் செய்கிற பெரிய காரியங்களிலும் அக்கறை கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சிறு மந்தையை எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள் என்பதில், அல்லது உங்களுடைய பெரிய மந்தையை கவனித்துக் கொள்கிற மற்ற நபரான உங்கள் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு புகழ்பெற்ற என்னுடைய அருமையான சகோதரன், நாங்கள் ஒரு இடத்திலேயே மீன்பிடித்துக் கொண்டிருந்தோம். நான் கூட்டங்களை முடித்துவிட்டு வந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தேன். நாங்கள் மெத்தைகளை கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் ஓரளவிற்கு மீன்களை பிடித்தோம். அந்த இரவில் நாங்கள் நீண்ட தூண்டில்களில் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தோம். மேலும் எங்களுக்கு தூண்டில் இறை தீர்ந்து போனது. சாயங்கால வேளையிலே நான் சில நீல நிற மீன்களை பிடிக்க சென்றேன். அவைகள் மிக சிறியவை. பெரிய மீன்களை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இந்த சிறிய மீன்கள் தூண்டில்களுக்கானவை. மேலும் நான் அந்த தூண்டிலை வீசி அந்த தூண்டிலை போட்டு அவைகளை பிடித்து ஒரு வாளியில் போட்டுக் கொண்டிருந்தேன். இந்த படகில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஏதோ ஒன்று எனக்கு தென்பட்டது. இந்த பையன் யெகோவா சாட்சிக்காரனாய் இருந்து வந்தான். மேலும் அவனுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால்
நிரப்பப்பட்டிருந்தான்.
எனவே 2 பையன்களும் எங்களோடு இருந்தனர். நான் இந்த மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் யாவரும் இருக்கையில் ஏதோ ஒன்று எனக்கு தென்பட்டது. அப்பொழுது நான், உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறிய மிருகத்தை போன்ற ஏதோ ஒரு ஜீவனின் ஒரு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கப் போகிறது என்று கூறினேன். பாருங்கள், ஒரு சிறு மிருகம். இப்பொழுது வார்த்தையின் முன்னுரைத்தலை குறித்து உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும். அதாவது மோட்டார் வாகனத்தினால் மோதப்பட்டிருந்த ஒரு சிறு பையன் மரித்த நிலையில் இருந்து மீண்டும் உயிர் பெறுவான் என்று உரைக்கப்பட்டிருந்தது. இன்றிரவு என்னோடு இங்கு இருக்கும் சகோதரன் ஜாக்மூர், அது நடந்த போது பின்லாந்தில் என்னோடு இருந்தார். பார்த்தீர்களா? இங்கு இருக்கும் அநேகருக்கு நான் இதை குறித்து இங்கே சொன்னது நினைவிருக்கும். பாருங்கள், உங்களுடைய புத்தகத்தில் அதை எழுதி கொள்ளும்படி உங்களிடம் கூறினேன். கவனியுங்கள். மேலும் சகோதரன் உட் திரும்பி சகோதரன் பேங்க்ஸ், அவருடைய பையன் ஒருவன் இளம்பிள்ளை வாதத்திலிருந்து சுகம் பெற்றிருந்தார். அவர் திரும்பி தன்னுடைய சகோதரனிடம், நீ கவனி, ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்றார். நீங்கள் பாருங்கள், நான் தொடர்ந்து மீனை பிடித்துக் கொண்டிருந்தேன். எனவே நாங்கள் மீன்பிடி தூண்டிலை மீன்களோடு எடுத்து வைத்தோம். அன்றிரவு நாங்கள் எதையும் பிடிக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் அங்கே சில வெகு சில நீல நிற மீன்களை அங்கிருந்தன என்றேன். அப்பொழுது அவர், நீங்கள் ஏதோ ஒரு விதமான ஜீவனின் உயிர்த்தெழுதல் சம்பவிக்கப் போகிறது என்று கூறவில்லையா என்று கூறினார். அப்பொழுது நான் ஆம் என்றேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவர்கள், என்னுடைய சிறு பெண், நாங்கள் ஒரு விதமான, நீங்கள் பூனைகளை விரும்பினால் ஜனங்களாகி நீங்கள் அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள், ஆனால் நான் ஒரு பூனையை குறித்து பயமடைகிறேன். நீங்கள் உங்களை சுற்றிலும் பெற்றுள்ள மூட நம்பிக்கையான உணர்வுகளை போன்றவற்றை நான் விரும்புகிறதில்லை. ஆகையால் நாங்கள் அவைகளை வீட்டில் வைத்துக் கொள்வதில்லை. நான் பூனையை குறித்து பயமடைகிறேன் என்று அதனால் உணர முடியும். எனவே என்னுடைய தகப்பனாரும் பூனைகளை குறித்து பயமடைந்தார். எனவே என்னுடைய சிறிய பெண் பிள்ளைகளும் இங்கு எந்த பூனையும் வைத்திருக்க கூடாது என்பதை அறிந்திருந்தனர். மேலும் அந்த சிறிய என்னுடைய சிறிய பெண் மற்ற சிறு பெண்ணோடு வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் முகத்தில் முழு சோகத்துடன் திரும்பி வந்து அவள் அப்பா என்று கூப்பிட்டாள். அதற்கு நான் தேரையே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவள் ஒரு பயங்கரமான காரியம் நடந்துள்ளது என்றாள். அதற்கு நான் அது என்ன என்றேன். அப்பொழுது அவள் நீங்கள் மாத்திரம் அதை அறிந்து கொண்டாள் என்றாள். அதற்கு நான் சரி என்னிடம் சொல்லு என்றேன். அவளோ ஒரு பரிதாபமான வயோதிக பூனையை இங்கே தெருவிலே யாரோ வீசி எறிந்துள்ளனர் என்றாள். மேலும் அது கிட்டத்தட்ட நடக்க முடியாமல் மறிக்கும் நிலையில் உள்ளது என்றாள். அவள் தொடர்ந்து அப்பா நாங்கள் அதை போஷித்து அதை பார்த்துக் கொண்டால் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா என்று கேட்டாள். அப்பொழுது நான் நிச்சயமாகவே இல்லை, நீங்கள் அதை போஷிக்க விரும்பினால் கவனமாக இருங்கள், அது உங்களை பீரிட அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினேன். மேலும் நான் அந்த பூனையை பார்க்கட்டும் என்றேன். அவர்கள் அந்த பூனையை கொண்டு வந்த போது மேலும் உண்மையாகவே நான் அதற்கு ஒரு பெட்டியை ஆயத்தம் செய்து வைத்தேன். அடுத்த நாள் காலை நாங்கள் ஒரு கூட்ட பூனை குட்டிகளை உடையவர்களாக இருந்தோம். அதன் பின்னர் எனவே என்னுடைய குட்டி பையன் நான் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது குட்டி ஜோசப் அவன் அவைகளை பார்த்துக் கொண்டிருந்தான். ஓ, உங்களுக்கு தெரியுமா அவைகள் சுற்றி ஏறி கொண்டிருந்தன, உங்களுக்கு தெரியுமா அழகாய் இருந்தன என்று அவன் எண்ணினான். எனவே அவன் ஒன்றை தன்னுடைய கையில் எடுத்துக் கொண்டான். அவனதை மிகவும் சற்று இறுக்கமாக பிடித்து விட்டான். மேலும் அவனதை சிமெண்ட் தரையில் போட்டு விட்டான். அந்த குட்டி பூனை இப்படியும் அப்படியுமாக சுற்றி சுற்றி திரும்ப தொடங்கியது. நான் என்னே என்று நினைத்தேன். நான் சரி, இப்பொழுது நான் வீடு திரும்பும் போது அது நான் கண்ட அந்த சிறு பூனைக்குட்டியாக இருக்கலாம் என்று எண்ணினேன். உங்களுக்கு அந்த ஆப்சம் என்ற பைக்கீரி விலங்கின் காரியம் நினைவிருக்கும். சரி, அது அந்த பூனைக்குட்டியாக இருக்கலாம் என்று எண்ணினேன். அதன் பின்னர் நாங்கள் ஒரு சிறு வளைவிடத்தில் அமர்ந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். மேலும் நாங்கள் அப்பொழுது மிக நல்ல பெரிய அளவில் இருந்த நீல நிற மீன்களை பிடித்துக் கொண்டும் சிறிய மீன்களை வீசிக் கொண்டும் இருந்தோம். சகோதரன் லைல், சகோதரன் பாம்சின் சகோதரன், ஒரு பெரிய தூண்டில் கயிற்றில் இருந்த பெரிய தூண்டில் முள்ளில் ஒரு கூட்ட புழுக்கள் மாட்டப்பட்டிருந்த தூண்டில் மூலம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் அந்த சிறிய நீல நிற மீனை அதன் சிறு வயிற்றுக்குள் அந்த கொக்கியை விழுங்க விட்டார். அதன் பின்னர் அவர் அதை மேலே எடுத்த போது அவர் இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். அது சுமார் அந்த அளவு நிறமுள்ளதாக இருந்தது. மேலும் அவர் அப்படியே அவரால் அந்த தூண்டில் முள்ளை வெளியே எடுக்க முடியவில்லை என்று நான் நினைக்கிறேன். வேறு வழி இல்லாமல் அந்த கயிற்றை அவர் துண்டித்தார். மேலும் அவர் தன்னுடைய தூண்டில் முள்ளை பத்திரமாக வைத்துக் கொள்ள விரும்பினார். ஆகையால் அவர் அதிலிருந்து இழுத்த போது அதனுடைய வயிற்றிலிருந்து எல்லாமே அந்த விதமாக வெளியே வந்துவிட்டன. எனவே அவர் அதை தண்ணீரில் வீசி எறிந்து விட்டார். அது மூன்று அல்லது நான்கு முறை துடித்து அங்கேயே கிடந்தது. அவர், சிறுமீனே, நீ உன்னுடைய கடைசியான மூச்சை விட்டாய் என்றார். நான், லைல், அது கடிக்க ஆரம்பிக்கும் போது இதை காட்டிலும் சிறிய கொக்கியை உபயோகிங்கள். அது கடிக்க தொடங்கும் போது இங்கே கிடக்கிற இந்த தூண்டில் கோலை எடுத்து அது கடித்தவுடனே அதை பிடித்து விடுங்கள். புரிகிறதா? அது அதனை உள்ளே விடுங்குவதற்கு முன்பே அதனுடைய வாயில் இருக்கும் போதே பிடித்து விடுங்கள் என்றேன். நான், அதுதான் அவைகளை பிடிக்கும் முறை என்றேன். அவர், நான் அதை தவறாக இழுத்து விடுகிறேன் என்று கூறி அவர் மீண்டும் முயற்சித்தார். மேலும் அவர் ஒரு சில முறைகள் முயற்சித்து கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு முறைகள் தவற விட்டு விட்டார். அதன் பின்னர் அவர் அதை கீழே வைத்துவிட்டு நான் அது அதை மீண்டும் விழுங்கும்படி செய்வேன் என்றார். எனவே இந்த சிறிய மீன் கிட்டத்தட்ட 30 நிமிடமாக ஓ அங்கே இறந்த நிலையில் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது என்று நான் நினைக்கிறேன். மேலும் அலைகள் எழும்பி வர தொடங்கின. நான், பாருங்கள், நாம் சீக்கிரமாக இங்கிருந்து போக வேண்டும். இப்பொழுது நமக்கு ஒரு வாளி நிறைய மீன் இருக்கிறது, ஆகையால் நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றேன். அப்பொழுது நான் எழுந்து அதை சில லில்லி இதழ்களில் வீசி அதை ஆட்டிவிட்டு இழுத்தேன். அங்கே சிகப்பு நிறம் கொண்ட வயிறுள்ள மீன்கள் சில இருந்தன. ஆகவே நான் அந்த தூண்டிலை அந்த இதழ்களிலிருந்து இழுக்க துவங்கினேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த இதழின் மேலே புரட்டி அதை அதிலிருந்து இழுத்தேன். நீங்களும் ஸ்திரீகளும் மீன்பிடித்தலை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். நான் அதை செய்ய துவங்கின போது திடீரென்று ஒரு காற்று வீசுவதைப் போன்று மலைகளினூடாக ஏதோ ஒன்று வந்தது. அது என் மீது சென்றது. நான் அந்த தூண்டிலை கீழே போட்டுவிட்டு படகில் எழுந்து நின்றேன். மேலும் நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம், அந்த சிறு மீனை பார்த்தாயா என்று கூறுகிறதை கேட்டேன். அந்த மீன் அங்கேயே கிடந்தது. நான், நீர் அந்த சிறிய மீனை பார்த்தீரா என்று கேட்டேன். அவர் அதை கூறியது போன்று அங்கே அதனுடைய சிறு துடுப்புகள் விரைத்து போய்விட்ட நிலையில் அது அரை மணி நேரமாய் அந்த தண்ணீரில் கிடந்தது. இந்த வேதாகமம் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புரிகிறதா? அப்பொழுது அவர் அதனிடத்தில் பேசி அதனுடைய ஜீவனை அதற்கு திரும்ப தாய் என்று கூறினார். அப்பொழுது நான், சிறுமீனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உன்னுடைய ஜீவனை திரும்ப கொடுக்கிறேன் என்றேன். அந்த மனிதர்கள் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சிறுமீன் திரும்பி தண்ணீரினூடாக நீந்தி சென்றது. அவர்கள் மயக்கமுறுவது போல ஆகிவிட்டனர். லைல் தன்னுடைய முகத்தை தண்ணீரில் கழுவினார். அப்பொழுது அவர், நான் கொஞ்ச நேரத்தில் விழித்தெழுவேன் என்று கூறினார். அவர், நான் கனவு கண்டுகொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்றார். அதற்கு நான், நீர் கனவு கண்டுகொண்டிருக்கவில்லை என்று கூறினேன். சரியாக அதே சமயத்தில் என்னிடத்தில் ஜெபப்பட்டியலில் வலிப்பு நோய்க்குள்ளான பிள்ளைகள் 30 அல்லது 40 பேர் இருந்தார்கள் என்று யூகிக்கிறேன். தேவன் எப்படி அந்த வலிப்பு நோய்க்குள்ளான பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்த சிறுமீனை திரும்பவும் ஜீவனுக்கு கொண்டு வந்தார்? அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதையே அது காண்பிக்கிறது. ஆயிரக்கணக்கான குஷ்ணரோகிகள் தேசத்தில் இருந்த போது அவர் ஏன் தன்னுடைய வல்லமையை அந்த அத்தி மரத்தை சபிக்க உபயோகப்படுத்தினார்? அவர் அந்த குஷ்ரோகிகளை கடந்து சென்று ஒரு அத்திமரத்தின் மேல் சாபத்தை போட்டார். எந்த மனிதனும் உன்னிடத்தில் புசிப்பதில்லை என்று கூறினார். அப்பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அவர் மரங்களில் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று காண்பிப்பதற்காக அவர் தம்முடைய வல்லமையை உபயோகித்தார். அவர் மீனின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் உங்களில் அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் என்னில் அக்கறை கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை வெளிப்படுவதை காண அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் அதை செய்வதற்கு நம் பெயரில் சார்ந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிரதிநிதிகள். நம்மில் ஒன்றுமே இல்லை, அது அவராய் உள்ளது. நம்மையே அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவரோடு நடப்போம். அந்த காலை ஒரு தரிசனம் கண்டேன். ஒரு பெரிய மிருகம் ஒரு மலையின் பக்கத்தில் படுத்திருப்பதை நான் கண்டேன். ஓ, அது மிகப்பெரிய கொம்புகளை உடையதாக இருந்தது. நான் இந்த தரிசனத்தில் வேட்டை பயணத்தில் இருந்தேன். அப்பொழுது நேரம் 10 அல்லது 11 மணி இருக்கும். நான் நழுவி சென்று அந்த மிருகத்தை சுட்டேன். அதன் பிறகு திரும்ப போய்க் கொண்டிருந்த போது ஒரு மிகப்பெரிய பழுப்பு நிற கரடி எனக்கு எதிராக எழும்பி வந்தது. அப்பொழுது நான் அதை சுட்டேன். அதன் பின்னர் அந்த கொம்புகளை அவர்கள் எடுத்துக் கொண்டு போவதையும் ஒரு சிறு கரம் அந்த கொம்புகளை பற்றி பிடித்து அதன் மேல் அளவு நாடாவை கொண்டு அளப்பதையும் கண்டேன். அது கொம்பின் அடிபாகத்தில் இருந்து கொம்பின் நுனி வரை அது 42 அங்குலங்கள் என்று அளவிடப்பட்டது. நான் அதை போன்று எந்த மிருகத்தையுமே கண்டதே இல்லை. அதன் கொம்புகள் மிகப்பெரியதாய் கூர்மையாய் இருந்தன. மேலும் அதே சமயத்தில் அது ஒரு மானை போல் காணப்பட்டது. ஆனால் அது அது எப்படியும் 2 அல்லது 3 மான் அளவு இருக்கும். நான் அதை போன்ற எதையுமே ஒருபோதும் கண்டதே இல்லை. சரி, நான் என்றோ ஒரு நாளில் அநேகமாக இது நடக்கும், நான் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டேன். நான் என்னுடைய நண்பர் ஒருவரோடு கெண்டக்கிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது சகோதரன் மைனர் ஆர்கன்பிரைட் என்னை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரணாம், நீங்கள் அலுவலாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அந்த அளவுக்கு அலுவலாக இல்லை என்றேன். மேலும் எனக்கு இன்னும் 2 வாரங்கள் உள்ளன, நான் ஒரு சிறு விடுமுறை ஓய்வில் இருக்கிறேன் என்று கூறினேன். வழியில் கனடாவுக்கும் அங்கிருக்கும் அலாஸ்காவிற்கும் என்னோடு வாருங்கள். நாங்கள் அங்கு ஆங்கரேஜ் எனும் இடத்தில் மற்றும் பேர்பேங்க்ஸிலும் கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய குழு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்த நாங்கள் விரும்புகிறோம் என்றார். அப்பொழுது நான், நன்றாகத்தான் தோன்றுகிறது, அதை செய்வதற்கு எனக்கு நேரம் கிடைத்தால் நலமாயிருக்கும் என்றேன். அதற்கு அவர், சரி சகோதரன் பிரணாம், நீர் அதை செய்வீரானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் உண்மை ஒரு நல்ல பெரிய பழுப்பு நிற கரடி வேட்டைக்கு கூட்டி செல்வோம் என்றார். அப்பொழுது அது நன்றாக இருக்கிறது என்று எண்ணினேன். மேலும் நான், அதை குறித்த ஒரு தரிசனம் உண்டு பாருங்கள், அதுதான் இது என்று எண்ணினேன். நான் ஒரு அருமையான பெரிய பழுப்பு நிற கரடி வேட்டை என்றும், இது நன்றாக இருக்கிறது, நான் அதற்காக செல்கிறதில்லை, ஆனால் நாங்கள் அங்கு இருக்கும் போது வழிகாட்டிகளில் சிலர் என்னை இலவசமாக கூட்டிக் கொண்டு போக விரும்பினர், எனவே நான் சந்தோஷத்துடன் செல்வேன் என்றேன். எனவே அவர், சரி, அவர்கள் அதை செய்வார்கள், நாங்கள் அதை ஆயத்தப்படுத்தி விட்டோம் என்றார். அப்பொழுது நான், சரி, இப்பொழுது பொறுங்கள், நான் இதன் பேரில் ஜெபிக்கட்டும் என்றேன். நான் அந்த நாளில் காடுகளுக்குள் சென்று ஒவ்வொரு முறையும் நான் ஜெபித்தேன். அப்பொழுது நான் முழுமையாக அந்த தரிசனத்திலிருந்து தூரமாக இருப்பதை உணர்ந்தேன். அப்பொழுது நான், அது வினோதமாக இருக்கிறது என்று நினைத்தேன். அதன் பின்னர் 2 நாட்கள் கழித்து நான் சகோதரன் ஆர்கன்பிரட்டை தொலைபேசியில் அழைத்தேன். அப்பொழுது நான் வரவில்லை என்று கூறினேன். அவர், சகோதரன் பிரணாம், நாங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது ஒழுங்குபடுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று கூறினார். நான், அதை செய்யாதீர்கள், பரிசுத்த ஆவியானவர் அதை கண்டித்திருக்கிறார் என்றேன். மேலும் நான் அவரிடம் அந்த தரிசனத்தை கூறினேன். நான், சகோதரன் ஆர்கன்பிரைட், எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வினோதமாக இருக்கிறது, ஆனால் நான் அங்கே போக அவர் அனுமதிக்க மாட்டார். மேலும் அதே சமயத்தில் அது அந்த இடமாகத்தான் இருக்கும் என்று தென்படுகிறது என்றேன். மேலும் அவர், இப்பொழுது நாம் எல்லோரும் போவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார். மேலும் நான் கூறினேன், இப்பொழுது உங்களில் அநேகர் சகோதரன் ஆர்கன்பிரைட்டை காண்பீர்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு செல்ல என்னோடு ஆயத்தப்படுவதற்கு இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த சம்பவத்தை நீங்கள் அவரிடம் கேட்கலாம். எனவே நாங்கள் கூறினோம், நான் இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றேன். எவ்வளவுதான் அது காண்பதற்கு நன்றாக காணப்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல, கீழ்ப்படிவதே சிறந்தது. கத்தருக்கு சித்தமானால் நாளை இரவு அதை போன்ற ஒரு காரியத்தின் பேரில் நான் பிரசங்கிக்கப் போகிறேன். எனவே இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது எவ்வளவு நன்றாக காணப்பட்டாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். தேவன் அதில் இல்லை என்றால் அதிலிருந்து விலகியிருங்கள். எவ்வளவாக அது கவர்ச்சியாக இருந்தாலும் பொருட்படுத்த வேண்டாம், அதிலிருந்து விலகியிருங்கள். எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் தேவன் அதில் இல்லை என்றால் அதிலிருந்து விலகியிருங்கள், அதிலிருந்து விலகியிருங்கள். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு அதன் பேரில் நாம் பேசப் போகிறோம். இப்பொழுது அதன் பின்னர் நான் வீட்டுக்கு சென்ற போது பில்லி என்னிடத்தில் கூறினான், என்னுடைய மகன், அவன், அப்பா, நீங்கள் கடந்த வசந்த காலத்தில் அங்கே வேட்டைக்கு சவுத் பீக் என்ற பெயர் கொண்ட வேட்டைக்காரனுடன் சென்றது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்றான். நான் மேலே உள்ள அங்கே யூகான் என்ற இடத்திற்கு கீழா என்று கேட்டேன். அதற்கு அவன் ஆம் என்றான். அப்பொழுது அவர் உங்களுக்காக இங்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்றான். அவர் சகோதரன் எடி பிஸ்கல், அவர் வடமேற்கு தேசத்தில் உள்ள ஊழியர் சங்கத்தின் தலைவனாயிருக்கிறார். மிக அருமையான ஒரு வாலிபன், ஒருவேளை இந்த கூட்டத்தில் இங்கு இருக்கலாம். அவர் இந்த நேரத்தில் இந்த ஒரு வழியாக வருவதாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையான வாலிபன், அவருக்கு ஒரு அருமையான குடும்பம் உண்டு. அவர் இப்பொழுது கிரீஸ் கீரி இந்தியர்களிடம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் கடந்த இலையுதிர் காலத்தில் அவரோடு இருந்தேன். அதன் பின்னர், இல்லை, சரியாக கூறினால் கடந்த கோடையில். அப்பொழுது அவர் எடி கிறிஸ்துவரிடத்தில் மனமாற்றம் அடைந்த அவருடையவர்களில் ஒருவரான பட் என்பவரிடம் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய மனைவி ஒரு தீவிரமான பெந்தேகோஸ்தே ஆவார். பட் ஒரு பண்ணையாளர். அவர் சமீபத்தில் இங்கு வந்தார். ஆனால் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததோ, அவர்கள் அங்கே இந்தியர்களை துரத்திவிட்டு வேட்டைக்காக ஒரு பெரிய எல்லை பகுதியை தனியிடமாக ஒதுக்கிக் கொண்டனர். ஏறக்குறைய 6 அங்கே சுற்றிலும் அவர் கிட்டத்தட்ட 300 சதுர மைல்கள் அல்லது அதற்கு மேலாக பெற்றுக் கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். கனடா அரசாங்கத்தால் அவருக்கு ஒரு பெரிய எல்லைப்பகுதி ஒதுக்கப்பட்டது. சரி, அந்த வசந்த காலத்தில் நான் அங்கிருந்த போது கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் கரடி வேட்டைக்கு சென்றோம். ஆனால் நாங்கள் அந்த மே மாதத்தில் உலர்ந்த சூடான காற்று உண்டாகி அது எங்களை தடை செய்தது. நாங்கள் கிட்டத்தட்ட அவர் ஒருபோதும் கூட்டங்களை பற்றி ஒன்றுமே கேள்விப்பட்டிருந்ததில்லை. மேலும் எடி கூட்டங்களை குறித்து அவரிடத்தில் அதிகமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். மேலும் அவர் தேவன் இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்தி காரியங்கள் சம்பவிக்கிறதற்கு முன்பே அவை வரப்போகின்றதை காண்பிக்கிறார் என்று இன்றைக்கு நீரனுக்கு பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்டார். அதற்கு எடியோ, அது முற்றிலும் சரியே என்றார். எனவே அவர் என்னிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர், உங்களுக்கு தெரியுமா, வலிப்பு வியாதியை உடைய ஒரு சகோதரன் எனக்கு இருக்கிறான் என்று கூறினார். உங்களால் மாத்திரம் இந்த சகோதரனை கொண்டு செல்ல முடிந்தால் நலமா இருக்கும் என்றார். நீர் எப்போதாவது அவனை அவருடைய கூட்டங்கள் ஒன்றுக்கு கொண்டு செல்ல முடிந்தால் நான் நினைக்கிறேன் அவன் சுகமடைந்து விடுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். நான் கூறினேன், அவனுக்கு அது அவனுடைய சிவிய முழுவதும் இருந்து வருகிறது என்று கூறினேன். நான் ஒருவேளை அவ்வாறு நடக்கலாம் என்று கூறினேன். பாருங்கள், வருடத்தின் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, அங்கே சீக்கிரம் இருண்டு போவதில்லை. சூரியன் அஸ்தமிக்கிற போதோ அஸ்தமிக்கையில், ஓ, உங்களால் எந்த நேரத்திலும் நடு ஜாமத்திலும் ஒரு மணிக்கும் நீங்கள் நின்று செய்தித்தாளை எந்த காரியத்தையும் நீங்கள் பாருங்கள் வாசிக்கலாம். மேலும் கிட்டத்தட்ட மே மாத கடைசியில் சூரியன் அஸ்தமிக்கிறதில்லை. அது கிட்டத்தட்ட சற்று நேரம் மறைந்துவிட்டு சுமார் 10 நிமிடங்களில் மீண்டும் உதயமாகிறது. அதனால் எங்களுக்கு களைப்பு ஏற்படும் போதெல்லாம் நாங்கள் அப்படியே படுத்து விடுவோம். அதன் பின்னர் அங்கிருந்து வெளிவரும் சாலையில் நாங்கள் இந்தியர்களின் கூட்டத்தை சந்தித்தோம். மேலும் ஓ, நான் அவர்களின் இந்த வயதான தலைவனை அங்கே சந்தித்தேன். அவர்கள் அவரை அங்கேயே தங்க அனுமதித்தனர். ஏனெனில் அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மரிக்கும் போதும், அவர்களுடைய அன்பார்ந்தவர்கள் மரிக்கும் போதும் ஒரு பெரிய மரக்கட்டையில் அவர்களை அடக்கம் செய்கிறார்கள், ஒரு விதமான மார்க்கம். மேலும் அவர்கள் இவர்களை மரத்தில் தொங்க வைக்கிறார்கள். எனவே அவர்கள் அங்கேயே அந்த குடும்பத்தை தங்க அனுமதிக்கின்றனர். அருமையான வயோதிகனவர், 90 வயதை கடந்தவர். அவருடைய பையன்களின் ஒருவரை போல அவ்வளவு நன்றாக தன்னுடைய குதிரையின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் அடுத்த நாள் அங்கிருந்து புறப்பட்டோம். அப்பொழுது அவர், இப்பொழுது கடந்து செல்ல எந்த வழியும் இல்லை, நீங்கள் மலைகளின் மேல் ஏறி இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று கூறினார். ஓ, ஒரு பாதையை கடக்க அது மற்றொரு 100 மைலா இருந்தது. எனவே எங்களால் அதை செய்ய முடியவில்லை. அது மிகவும் காலதாமதமாக இருந்தது. நாங்கள் திரும்பி செல்ல துவங்கினோம். அப்படியாக நாங்கள் திரும்பி செல்கின்ற போது சில இளம் குதிரைகளை வைத்திருந்தார். அவைகளில் சில சகதியான சேற்றில் இறங்கின. நான் அங்கே போய்கொண்டே நானும் எடியும் பேசிக் கொண்டிருந்தோம். பட் முன்னே போகும் குதிரையை சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் 21 முடிச்சுகளுடைய கயிறுகளை வைத்திருந்தோம். நான் அந்த கயிற்றை அதன் மேலாக போட்டு அதை இழுத்தேன். நான் அவ்வாறு செய்தவுடனே அப்பொழுது என்னுடைய சேணம் புட்டிய குதிரையோ அந்த சேற்றில் இறங்கியது. இதோ நானும் அங்கே இறங்கிக் கொண்டிருந்தேன். என் மீது முழுவதுமாக சேராயிற்று. அப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் நான் என்னுடைய குதிரையின் மேல் உட்கார்ந்து என்னுடைய ஆடைகளில் இருந்த சேற்றையெல்லாம் இந்த விதமாக துடைத்து விட்டு புறப்பட்டேன். அப்பொழுது என் முன்னிருக்கும் அந்த மலைப்பகுதியில் இருந்து ஒரு வாலிபன் வந்தான். நான் அவரை நோக்கி பார்த்தேன். நான் என்னுடைய சேனத்தில் பின்தள்ளி அமர்ந்து என்னுடைய குதிரையை நிறுத்தினேன். அவன் ஒரு வலிப்பு நோயினால் கீழே விழுந்து மேலும் கீழுமாய் புரண்டு வாயிலிருந்து நுழைத்தள்ளி அவன் மிகவும் அகண்டையாக எல்லாவற்றையும் கிடித்துக் கொண்டிருந்தான். அதன் பின்னர் அவன் அமைதியானான். நான் கட்டுக்கதைகளில் கூறப்படுகிற தீயில் வாழும் வல்லியை போன்று கண்டேன். நான் அவனுடைய சட்டை நெருப்பில் எரிகிறதை கண்டேன். எடி ஏறக்குறைய ஒரு நகர வட்டார பாதி அளவு தூரத்தில் எனக்கு முன்பாக மற்றொரு குதிரையை சேற்றிலிருந்து எடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அந்த இளம் குதிரையானது தன் மேலிருந்த பொருட்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சீறி மிரண்டு பாதையை விட்டு ஓடிவிட்டது. எனவே நான் அங்கே எடியிடம் ஓடினேன். நாங்கள் அந்த குதிரையை அமைதிப்படுத்தினோம். அப்பொழுது நான், எடி, நான் பட்டுக்காக கர்த்தர் உரைக்கிறதாவதை பெற்றுக் கொண்டேன் என்று கூறினேன். அவர், சகோதரன் பிரணாம், என்ன சம்பவித்தது என்றார். நான் ஒரு தரிசனம், நான் அவருடைய சகோதரனை கண்டேன் என்றேன். அவர், ஓ, அவரை அழைத்துவார்கள் என்றார். அப்பொழுது நான், குதிரையை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய குதிரையை தூண்டுகோலால் குத்தி முன் செல்ல விட்டு இந்த குதிரைகளை சுற்றி ஓடவிட்டு நான் அவைகளை அந்த குன்றிற்கு எதிரான பக்கவாட்டில் அவைகளை பிடிக்க முடியுமா என்று பார்ப்பேன் என்றேன். நான் குன்றின் வழியாக இந்த விதமாக என் குதிரையில் வந்தேன். அதை மேலே எடுத்துக்கொண்டு அங்கே சென்றடைந்தேன். நான் என்னுடைய கரத்தை சேனத்தின் மேல் வைத்தேன். நான் பட் என்று கூப்பிட்டேன். அதற்கு அவர், சொல்லுங்கள் சகோதரன் பிரணாம் என்றார். நான் உங்களிடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் உங்களுடைய சகோதரன் என்று கூறி மேலும் அவனை குறித்து விவரித்தேன். அப்பொழுது அவர், சரிதான், யார் உங்களுக்கு கூறினது என்று கேட்டார். அப்பொழுது நான், யாரும் இல்லை, கர்த்தர் சற்று முன் அவனை எனக்கு காண்பித்தார் என்றேன். மேலும் நான், நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரனாக விசுவாசிப்பீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ நிச்சயமாக சகோதரன் பிரணாம் என்றார். அப்பொழுது நான், கீழே அனுப்பி பட்டணத்தை விட்டு சுமார் 800 மைல்கள் தூரத்தில் இருக்கிறோம். உங்களுடைய சகோதரனை இங்கு வர சொல்லுங்கள், அவன் முதல் தரம் வலிப்பினால் விழும்போது என்றேன். மேலும் நான், அவனுக்கு இவைகள் 2 வயதிலிருந்தே இருந்து வருகின்றன. நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் இது பரம்பரையாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. உங்களுடைய பாட்டனாருக்கு அவைகள் இருந்தன என்றேன். அதற்கு அவர், இப்பொழுது அது உண்மை, அது சரியே என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது இந்த பையனுக்கு இந்த வலிப்பு உண்டாகி விழும்போது அவன் அணிந்துள்ள சட்டையை கடைச்சி அதை நெருப்பிலே போட்டுவிட்டு, இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு அவன் அதை நம்பும் வரைக்கும் அவனுக்கு மற்றொரு முறை ஒருபோதும் வலிப்பே வராது என்றேன். அவர் அப்படியே தன்னுடைய கரங்களை உயர்த்தி சத்தமிடத் தொடங்கினார். அதற்கு அவர், நான் இதுபோன்று கூறப்பட்டதை ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால் நீர் என்னுடைய சகோதரன் எப்படி காணப்படுவான் என்பதையும் நிச்சயமாகவே என்னிடத்தில் கூறிவிட்டீர். மேலும் என்னுடைய பாட்டனாரை குறித்த உண்மையும் என்னிடம் கூறிவிட்டீர் என்றார். அப்பொழுது நான், அது சரியே என்றேன். நாங்கள் அங்கிருந்து புறப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய சகோதரனை அழைத்து வர அனுப்பினார். மேலும் அவர் அந்த காலையில் பாதையை வெட்டி சீர்படுத்த போய்கொண்டிருந்தார். அவருடைய சகோதரன் பேருந்தில் வரும்போது, மேலே வரும்போது, வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை அலாஸ்கா நெடுஞ்சாலை வழியாக வருவார். அவர் வருவதற்கு, மேலும் பட்டினுடைய மனைவி லைலா ஒரு சிறிய உருவம் கொண்ட ஒரு ஸ்திரீ, ஒரு குடும்பத்தின் துணிகளை ஒரு பெரிய நீளமான சோப்பில் துவைத்த பிறகு தேய்ந்து போன சோப்பை போல பெரிதாக இருக்கிறார். வெறுமென ஒரு சிறிய, அவளுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிற ஒரு இனிமையான ஸ்திரீ. மேலும் பட் தன்னுடைய குதிரைகளை ஆயத்தப்படுத்த போனார், ஏனெனில் அவர் பாதையை வெட்டி சீர்படுத்த போகிறார். அதனால் நாங்கள் அதில் அவருடைய வேட்டைக்காரர்களோடு திரும்பி செல்ல முடியும். அவர் சென்றவுடனே பாருங்கள், அவருடைய சகோதரன் அங்கே இன்னும் அவருடைய நல்ல ஆடைகளை களையாமல் இருக்கும் போது அவர் ஒரு வலிப்புக்குள்ளாகி விழுந்து விட்டார். அமெரிக்கர்கள் இங்கு ஒரு நெடுஞ்சாலை கட்டிக் கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு பழைய ராணுவ குடியிருப்பில் இவர்கள் தங்கியிருந்தார்கள். மேலும் அங்கே ஒரு சூட்டடுப்பை போன்ற ஒரு பெரிய பழைய நெருப்பூட்டும் இடத்தினை சமைப்பதற்கு உபயோகப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த பெண் லைலா அவனுக்கு வலிப்பு உண்டான போது அவன் தாறுமாறாக செயல்பட்டான். மேலும் அவள் இவனை குறித்து மரண பயம் அடைந்திருந்தாள். அவள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு ஒரு ஜன்னலையோ வேற எதையோ அல்லது மற்றதையோ சரிபடுத்த மனதாயிருந்தாள். ஆனால் அவள் வெளியே குதிக்க துவங்கினாள். அவனை குறித்து என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை குறித்து அவள் எண்ணி பார்த்தாள். அவள் டாசன் கிரீக் கூட்டங்களில் ஒன்றில் இருந்திருந்தாள். அவள் அங்கே அவனிடம் விரைந்தோடி சென்று இந்த பெரிய உருவம் கொண்ட நபரை பின்புறமாக இழுத்து பிடித்து அழுதுகொண்டே அந்த வெள்ளை நிற சட்டையில் இருந்து அந்த பொத்தான்களை கழற்றி பின்பு அந்த அடுப்பருகே சென்று, எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த கர்த்தருடைய வாக்கின்படி நான் இதை கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் செய்கிறேன் என்று கூறினாள். அதிலிருந்து அவனுக்கு ஒருமுறை கூட அவ்வாறு வலிப்பு வந்ததில்லை. அதுவே இதற்கு தீர்வானது. நான் ஒரு இலவசமான வேட்டைக்கு வரும்படி அவரனை அழைத்திருந்தார். நான் எப்பொழுதுமே இலவசமான காரியங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான் சரி என்று நினைத்தேன். நான் செல்வேன், கர்த்தர் என்னை போக அனுமதிக்கிறாரா என்று நான் பார்ப்பேன் என்று கூறினேன். நான் ஜெபித்தேன். ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு காரியமும் அதற்கு சாதகமாக அதனூடாக சென்றது. நான் சகோதரன் ஃப்ரெட் சாத்மனை கூட்டிக் கொண்டு போனேன். அவர் இந்த கூட்டத்தில் எங்கோ இருக்கிறார். எங்கே இருக்கிறீர் ஃப்ரெட்? அதோ அங்கிருக்கிறார். ஆம், அவர் எங்களுடைய சபையின் தர்மகர்த்தாக்களில் ஒருவர். இது நடப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டது என்பது சகோதரன் ஃப்ரெட்டுக்கு தெரியும். சரிதானே சகோதரன் ஃப்ரெட்? மேலும் சகோதரன் சிம்சன் என்று நான் நினைக்கிறேன். அது சம்பவிப்பதற்கு முன்னமே கூறப்பட்டதை அறிந்திருக்கிற எத்தனை பேர் இந்த இரவு கட்டிடத்தில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அதோ இருக்கிறார்கள். என்ன சம்பவிக்கும் என்று சரியாக சபைக்கு முன்னரே கூறப்பட்டது. பாருங்கள், இதுதான் அந்த சமயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே நான் அந்த அலாஸ்கா நெடுஞ்சாலைக்கு சென்றேன். மேலும் போகும் வழியில் சகோதரன் ஃப்ரெட் கடமான் வேட்டைக்கு செல்வதற்கு அவருடைய சிநேகிதனுடைய இடத்தில் நின்று விட்டார். கடமானுக்காக மிகவும் தூரத்தில் செல்ல வேண்டியிருந்தது. எனவே நாங்கள் செம்மறி ஆடுகள் உள்ள தேசத்தில் இருந்தபடியால் அங்கே நாங்கள் அதற்காக போய்க் கொண்டிருந்தோம். எனவே நான் ஒரு துண்டு சுண்ண எடுதுகோலை எடுத்து, இல்லை, தூசியை கொண்டு காரின் காற்று தடுப்பு கண்ணாடியில் வரைந்தேன். அப்பொழுது நான், இப்பொழுது சகோதரன் ஃப்ரெட், இதுதான் அதற்கு நேரமாக இருக்குமானால் அது எப்படியாக இருக்கும் என்று நீங்கள் சரியாக நினைவு கூறுவீர்கள் என்றேன். மேலும் அவர் அதை நினைவு கூர்ந்தார். நான் மேலே சென்றேன். அந்த இரவு நாங்கள் முகாமை வந்தடைந்த போது சகோதரன் பிரணாமே என்றார். உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னை அணைத்துக் கொண்டு பிறகு மேலும் கீழுமாக குதித்து அந்நிய பாஷையில் பேசி சத்தமிட்டார். அவர் கூறினார், மேலும் அதாவது ஒரு கரடுமுரடான கால்நடைகளை மேய்ப்போராக கூட இருந்தார். அவர் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். அவர், சகோதரன் பிரணாமே, உனக்கு என்னவென்று தெரியுமா, அந்த நேரத்திலிருந்து என்னுடைய சகோதரனுக்கு ஒருமுறை கூட வலிப்பு உண்டாகவில்லை. அவன் பரிபூர்ணமாக இயல்பு நிலைக்கு திரும்பி ஒரு வருட காலமாக சுகமாக இருக்கிறான் என்றார். அப்பொழுது நான், அவரது விசுவாசிக்கும் வரை அது அந்த விதமாகவே இருக்கும் என்றேன். மேலும் நான், இப்பொழுது அவர் கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து அவருடைய எஞ்சியுள்ள நாட்களில் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கூறுங்கள். ஓ, இனி பாவம் செய்ய வேண்டாம், இல்லை என்றால் அவன் மீது ஒரு மோசமான காரியம் வரும் என்றும் கூறினேன். புரிகிறதா? நான், இப்பொழுது செய்யும்படி அவரிடம் சொல்லுங்கள் என்றேன். எனவே நான், எனக்கு இன்னொரு தரிசனம் உண்டு என்று கூறி நான் அந்த தரிசனத்தை குறித்து அவரிடம் கூறினேன். நான் அப்பொழுது அங்கே அதில் என்னோடு சிறு உருவம் கொண்ட நபர்கள் சிலர் இருந்தனர். நாங்கள் ஒரு வேட்டை பயணத்தில் இருந்தோம். அவர்கள் சிறு உருவம் கொண்ட மனிதர்களாக இருந்தனர். மேலும் அவர்களில் ஒருவர் ஒரு பச்சை நிற கட்டம் போட்ட சட்டை அணிந்திருந்தார் என்று, மேலும் அவர் சரி என்று கூறிவிட்டு, அவர் சகோதரன் பிரணாம் என்று கூறி, அவர் என்னிடத்தில் பச்சை நிற கட்டம் போட்ட சட்டை இல்லை என்றார். அவருடைய பையன் பிளைன், அவரும் பச்சை நிற கட்டம் போட்ட சட்டை வைத்திருக்கவில்லை என்றும் கூறினார். எடி பிஸ்கல், அவர் 110 பவுண்டு எடையுள்ள ஒரு சிறிய உடலமைப்பு உள்ளவர். அவர் சகோதரன் பிரணாம், என்னிடத்திலும் அவிதமான ஒன்று இல்லை என்றார். நான் சரி என்றேன், நான் இப்பொழுது இந்த மிருகம் என்றேன். அப்பொழுது அவர், அது எந்த வகையான ஒரு மிருகமாக இருந்தது என்றார். அதற்கு நான் அது காண்பதற்கு ஒரு மானை போன்று காணப்பட்டது என்றேன். அப்பொழுது அவரோ, இங்கே மேலே மானே இல்லை, இது மிகவும் உயரமாக இருக்கிறது என்றார். அவர், அது ஒரு கலைமானாக இருந்திருக்கலாம் என்று கூறினார். அதற்கு நான், ஒரு கலைமானுக்கு இதைவிட அகலமான ஒரு நீண்ட கொம்பு இருக்கும் என்றேன். அதற்கு அது உண்மைதான் என்றார். அப்பொழுது நான், இதற்கு கூர்முனைகள் இருந்தன என்றேன். அவர், பாருங்கள் சகோதரன் பிரணாம் என்று கூறிவிட்டு, நாம் ஒரு செம்மறியாடுகள் இருக்கும் தேசத்திற்கு போகப் போகிறோமே என்று, மான் இருக்கும் தேசத்திற்கு, அதாவது அதை போன்ற இடத்திற்கு அல்ல என்றார். நான், சரி, ஒருவேளை அது வேறொரு வேட்டை பயணத்தில் இருக்கலாம் சகோதரன் ஆர்கன்பிரைட், அது எங்காவது அலாஸ்காவில் இருந்திருக்கலாம் என்று கூறினேன். நான், ஏனெனில் அது ஒரு மிகப்பெரிய பெரிய பழுப்பு நிற கரடியாக இருந்தது என்றேன். அதற்கு அவர், அது எந்த விதமான ஒரு பழுப்பு நிறமாக இருந்தது என்றார். அப்பொழுது நான், வெள்ளி முனை கொண்டது என்றேன், அது அவைகள் எல்லாவற்றையும் விட மிகவும் பிரசித்தி பெற்றது. அவர், நான் ஒரு வழிகாட்டி, நான் இங்கே இந்த காடுகளில் என் ஜீவியம் முழுவதும் இருந்திருக்கிறேன், நான் ஒருபோதும் ஒரு வெள்ளி முனை கொண்ட கரடியை பார்த்ததே இல்லை என்றார். மேலும், நான் வழக்கமாக உள்ள ஒரு பழுப்பு நிற கரடியை பார்த்திருக்கிறேன், ஆனால் என்று கூறிவிட்டு, ஒரு வெள்ளி முனை கொண்ட கரடியை ஒருபோதும் பார்த்ததில்லை, என் ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒன்றை ஒருபோதும் பார்த்ததில்லை என்றார். நான், பாருங்கள், சில எங்கோ ஒன்று இருக்கும், நான் அதை வெட்டையாடப் போகிறேன் என்றேன். அவர், அது உண்மை என்று நான் கூறுவேன் என்றார். அவர், நான் அதை கூறுவேன் என்றார். நாங்கள் 3 நாள் கழித்து புறப்பட்டோம். எங்கள் கூடாரத்தை மரக்கட்டைகளின் மேலாக கட்டியிருந்தோம். தேவனே, எனக்கு உதவி செய்யும், அவைகள் அந்த விதமாகவே 1000 வருட அரசாட்சி வரை இருக்குமானால் நான் 1000 வருட அரசாட்சியில் அங்கு ஜீவிக்கட்டும். அந்த இயற்கையில் மூழ்கியிருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, அங்கே தேவனை காண முடியாது எவரும் குருடர் செவிடர் உமையரே ஆவர். அந்த பெரிய மிகப்பெரிய மலையின் மேலாக அவர் தம்மை பிரதிபலிப்பதை பார்ப்பதற்கு எப்படியாய் உள்ளது! ஓ, என்னை ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படியானால், அங்கு மேலே ஒரு மகிமையான நேரமாய் இருந்தது. ஆகவே நாங்கள் ஒரு மலையின் மேலாக ஏறினோம். அதன் மேல் போவதற்கு அந்த விதமாக நீங்கள் அதன் மேலாக நேராகவே நடந்து செல்ல வேண்டும். ஓ, அங்கு மரங்கள் இல்லை. எங்கு பார்த்தாலும் முழுவதும் வெறும் புதை சேற்று நிலங்களாக இருப்பதையே நீங்கள் காணலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 30 அல்லது 40 செம்மறி ஆடுகளின் தலைகளை பார்த்தோம். அவைகள் எங்கள் வேட்டைக்குரியவாறு பெரியதாக இல்லை. எல்லாம் சிறியதாக அரைவாக முக்கால் பாகம் அளவே இருந்தது. நானோ இன்னும் தூரமாக சென்று அங்கிருந்து ஒரு பெரியதான ஒன்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இருந்தேன். ஆகவே நான் கீழே சென்றேன். அடுத்த நாள் நாங்கள் அங்கே கடந்து சென்றோம். அப்பொழுது எடி பெரிய காலணிகளை போட்டுக்கொண்டு அங்கே தாண்ட முயன்ற போது தண்ணீரில் விழுந்து விட்டார். மலையின் பக்கவாட்டில் மேல் நோக்கி சென்ற போது பட் நின்று, பெல்லி, உங்களுடைய தூரதரிசனி கண்ணாடியை நான் எடுத்துக் கொள்ளட்டும் என்றார். அப்பொழுது நான் அவரிடம் அந்த கண்ணாடியை கொடுத்தேன். நாங்கள் கொஞ்ச தூரம் நடப்போம், பிறகு கத்தரை குறித்து பேசி சத்தமிட்டு மலையின் பக்கவாட்டில் மேலும் கீழுமாக ஓடி ஒரு மகிமையான நேரத்தை உடையவர்களாக இருப்போம். நீங்கள் சகோதரர்களோடு செல்வீர்களானால் அது போவதற்கு நல்ல ஒரு வேட்டை பயணமாயிருக்கும். ஆகவே அவர் என்னுடைய கண்ணாடியை எடுத்துக் கொண்டார். அவர், சகோதரன் பிரணாம், அதோ உள்ளது உங்களுடைய ஆட்டுக்கடா. அவைகளில் கிட்டத்தட்ட 8 சுமார் 6 மைல் தூரத்தில் அங்கே மற்றொரு மலை உச்சியில் இருக்கிறது. அவைகளை பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை காண்கிறீர்களா என்று கேட்டார். நான் அந்த கண்ணாடியை எடுத்துக் கொண்டேன். அப்பொழுது சரியாக அவைகள் அங்கே இருக்கிறதை நான் பார்த்து கூறுவேன் என்றேன். அவர், சரி, நாம் இப்பொழுது கீழே இறங்கி விடியற்காலையில் 3 மணி அளவுக்கு புறப்படுவோம் என்றார். மேலும், நாம் அங்கே 9 அல்லது 10 மணி அளவில் இருக்க வேண்டும். அப்பொழுது வயதான ஆட்டுக்கடாக்கள் படுத்து கிடக்கும், அதுதான் சரியான நேரம் என்றும் கூறினார். நான் அங்கே சுற்றி நடந்து கொண்டிருக்கிற மற்றவைகள் என்ன என்றேன். அவர், அது கலைமான் என்றார். நான் கூறினேன், எனவே 6 மைல் தூரத்தில் இருக்கும் என்பதை நீர் அறிவீர். அவைகள் என்னவாய் உள்ளன என்று கண்டறிந்து கூறுவது கடினம். அதன் பின்னர் அங்கிருந்து 600 மைல் தொலைவில் காகங்கள் பறந்து கொண்டிருந்த திசையில் ஒரு வழியோ அல்லது பாதையோ இல்லை. அப்படியே நீங்கள் வடக்கு கரையோரம் சென்று அங்கிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 800 மைல்கள் தூரம் சென்றால் வான்கூவர் செல்லலாம். அங்கு சிறிதளவு கூட மக்கள் குடியிருப்பு எதுவுமே இல்லை. மேலும் இந்த வழியாக போவோம் என்றால் அடுத்த மக்கள் குடியிருப்பு ஆங்கரேஜ், அது சுமார் 700 அல்லது 800 மைல் தொலைவில் உள்ளது. இந்த வழியாக திரும்பி போவோம் என்றால் எல்லோ நைப் என்ற ஒரு சிறிய பட்டணத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். இந்த இடத்தில் கப்பல் வருடத்துக்கு ஒருமுறை எஸ்கிமோக்களுக்காக வருகிறது. அதற்கு அடுத்து நீங்கள் ரஷ்யாவிற்கு செல்லலாம். ஆகவே நீங்கள் அந்த இடத்தில் தனிமையாகவே இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு கொடுக்கும் உபத்திரவங்களிலும் மற்றும் சோதனைகளிலும் இருந்து அங்கேதான் அவர் இளைப்பாறுவார். ஆகவே அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் பாருங்கள், நான் அவரிடம் சென்று பேச நான் விரும்புகிறேன். எனவே அது கப்பலில் இருந்தது போல அது கடைசி இரவு. ஆகவே நாங்கள் கீழே சென்று மறுநாள் காலை நாங்கள் சீக்கிரமாகவே புறப்பட்டோம். அந்த குன்றின் உச்சிக்கு போகும் வரை சுமார் 8 மணி அளவில் புதர் செடிகளினூடாக எல்லாவற்றையும் சுற்றி வந்தோம். மேலும் மேலே செல்லும் வழியில் வயதான ஒரு பெண்மானும் மற்றும் ஒரு நல்ல பருமனான ஆண்மானும் மலைக்கு மேலே ஏறி கொண்டிருந்தன. அது மலையின் மேல் ஏறி சென்ற போது அதற்கு பெரிய கொம்புகள் இருந்தன. மேலும் நான், சரி, இதோ இந்த காட்டுப்பகுதியில் நான் பார்த்த முதல் மான் இதுவே, நான் இதற்கு முன்பு இவ்வளவு உயரத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை என்றேன். அது ஒரு கலைமான் என்றார். ஆகவே நாங்கள் அந்த மலைக்கு மேலாக சென்று பார்த்தோம். அந்த செம்மறியாடுகள் அங்கு இல்லை. ஆகையால் பட்டும் நானும் சுற்றி நடந்து கொண்டிருந்தோம். எடி வேறு வழியாக நடுவி செல்ல துவங்கினார். பிளைன் அவருடைய பையன் வேட்டையாட சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான். நாங்கள் அங்கே நடந்து சென்றோம். மேலும் ஓ என்னை தேவனுக்கு மகிமை என்று அப்படியே சத்தமிட்டேன். நான் அங்கே கீழே நோக்கி பார்த்தேன். அங்கே கூர்மையான பெரிய பனிமலைகள் இருந்தன. அந்த பனிக்கு கீழாக மஞ்சள் நிற அடர்ந்த பாசி செடிகள் இருந்தன. அதற்கு கீழாக பசுமை மாறாத ஊசியிலை மர வகைகள் வளர்ந்திருந்தன. அதற்கு சற்று தூரத்தில் பார்க்கும் போது சிகப்பு நிற புதர்கள் இருந்தன. அதற்கும் சற்று தூரத்தில் மஞ்சள் நிற காட்டு அரச மரம் இருந்தது. இவையெல்லாம் கீழே இருக்கும் ஏரியின் மேல் பிரதிபலிக்கின்றன. ஓ என்ன, பட்டும் நானும் ஒருவர் மேல் ஒருவர் கரங்களை போட்டுக்கொண்டு அங்கே சுற்றி நடனமாடி குச்சலிட்டு சத்தமிட்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் கரங்களை போட்டவாறு அமர்ந்து கொண்டு தேவனை துதித்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு அற்புதமான நேரத்தை உடையவர்களாக இருந்தோம் என்றே நான் யூகிக்கிறேன். நான் எடுக்கு என்ன நேர்ந்ததோ என்று கேட்டேன். நாங்கள் அவரை டூயட் என்று அழைத்தோம். ஆகவே நாங்கள் திரும்பி சென்றோம். நாங்கள் மலையின் குறுக்கே ஏற ஆரம்பித்தோம். அப்பொழுது நான் அவரால் இங்கே தொலைந்து போயிருக்க முடியாது என்றேன். மேலும் இல்லை, பிளைன் அங்கெங்கோ இருக்கிறான், அவன் ஒரு இந்தியன் என்று கூறினான். ஆகையால் நாங்கள் சுற்றுமுற்று நோக்கி பார்த்தோம். அப்பொழுது நான் அங்கே ஒரு புகைப்பட கல்வி கிடப்பதை கண்டேன். அப்பொழுது நான் அது எடியினுடையதாக இருந்தது என்றேன். நான் மலையின் கீழே பார்த்தேன். நான் இந்த வழியாக போனேன், அவர் மற்றொரு வழியாக சென்றார். எடியோ ஷுக் 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 என்று கூறிக்கொண்டே போய் கொண்டிருந்தார். அவர் அந்த சிறிய ஆண் கலைமானை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அவர் அதை வேட்டையாடி எடுத்துக்கொண்டு போய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த இந்திய நண்பர்களை போஷிக்கப் போவதாக இருந்தார். ஆகவே அவர் அந்த கலைமானை சுட்டார். நாங்கள் அங்கு சென்று அதை சுத்தப்படுத்தினோம். திரும்பி வந்தபோது அது கிட்டத்தட்ட 1 மணியாயிருந்தது. எங்களுடைய சேணம் போட்டப்பட்ட குதிரைகள் மீண்டும் சுமார் அரை மைல் தொலைவில் அவைகள் நின்று கொண்டிருந்தன. மேலும் நாங்களும் அங்கு நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், நீர் நடக்க விரும்புகிறீரா என்று கேட்டார். அதற்கு நான் நிச்சயமாக விரும்புகிறேன் என்றேன். அவர், நாம் இந்த மலையில் ஏறி பார்த்தால் அந்த ஆட்டுக்கடாக்கள் ஒருவேளை வேறு ஒரு துளை வழியாக இந்த வழியாக சென்றிருக்க கூடும். அவைகள் அப்படி சென்றிருக்கவில்லை என்றால் இந்த மற்றொரு வழியாக திரும்பி சென்றிருக்கலாம் என்றேன். மேலும் எடியும் மற்றவர்களும் இந்த குறுக்கு வழியில் இங்கே கீழே சென்று உங்களுடைய குதிரையையும் என்னுடைய குதிரையையும் அழைத்துக் கொண்டு அந்த கலைமானையும் எடுத்துக்கொண்டு கூடாரத்துக்கு திரும்பி செல்லட்டும். நாம் இங்கே இதனோட நடந்து சென்று அந்த இடத்தை அடைவோம். நாம் இந்த இரவு 10 அல்லது 11 மணி அளவில் அங்கு சென்றடைய வேண்டும் என்றார். நான், அருமை, நாம் அதை செய்வோம் என்றேன். எனவே நாங்கள் அங்கு நின்று கொண்டிருந்தோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்காக எங்களால் ஒரு டப்பா நிறைய சில மீன்களை சாப்பிட முடிந்தது. நாங்களும் இந்த சிறிய மீன்களை புதர்ச்செடியின் கீழே புதைத்து வைத்திருந்தோம். எங்களுடைய ரொட்டிகளை நாங்கள் எங்களுடைய சட்டைப்பையில் வைத்திருந்தபடியால் அது வியர்வையினால் அது ஒரு பெரிய உருண்டையைப் போல ஆகிவிட்டது. ஆனாலும் நீங்கள் பசியாக இருக்கும் போது அது நன்றாகவே இருக்கும், பரவாயில்லை. ஆகவே அங்கே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். மேலும் நான் சுற்றுமுற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் கண்ணாடியினூடாக நோக்கி பார்த்தேன். அப்பொழுதுதான், பட் இங்கே பாருங்கள், அங்கு இருக்கும் அது என்ன என்றேன். சுமார் 3 மைல் தொலைவில் அங்கே அந்த கலைமான் படுத்திருந்தது. அது வினோதமான ஒன்றாக இருந்தது. அதற்கு படர்ந்த கொம்புகள் இல்லை, அதற்கு நீண்ட கூரிய கொம்புகள் இருந்தன. அப்பொழுது நான், உங்களுக்கு நினைவிருக்கிறதா, இங்கே பாருங்கள், அதோ அந்த அழகான காட்சி சரியாக அதே விதமாக உள்ளது, அந்த மிருகம் அதே விதமாக படுத்திருக்கிறது என்றேன். மேலும் நான், ஒரு காரியம் மாத்திரமே இந்த தரிசனத்துக்கு தடையாக இருக்கிறது, அது பச்சை நிற கட்டம் போட்ட சட்டை அணிந்த ஒருவர் என்றேன். அங்கே எடி ஒரு பச்சை நிற கட்டம் போட்ட சட்டையோடு நின்றார். அப்பொழுது நான், உங்களிடம் அந்த விதமான ஒரு சட்டை இல்லை என்று நான் நினைத்தேன் என்றேன். அதற்கு அவர், என்னுடைய மனைவி என்னுடைய பயணப்பையில் அதை வைத்திருக்க வேண்டும், நான் நேற்றைய தினம் தண்ணீரில் விழுந்தபோது சட்டையை மாற்ற வேண்டியதாக இருந்தது என்றார். அவர் தொடர்ந்து, சகோதரன் பிரணாம், அவளதை அதில் வைத்திருந்தது எனக்கு தெரியாது, நான் உங்களிடத்தில் தவறாக எதையோ கூறினதற்கு என்னை மன்னியுங்கள் என்றார். அப்பொழுது நான், மகனே, நீ அதை செய்ய வேண்டியதாக இருந்தது என்றேன். ஓ பட், சத்தமிடத் தொடங்கினார் அவர், நீங்கள் இங்கிருந்து 3 மைல் தொலைவில் உள்ள அதை சுட முடியும், சகோதரன் பிரண்ணாம் உங்களால் சுட முடியும் அல்லவா என்றார். அப்பொழுது நான், தரிசனத்தின்படி நான் அதற்கு மிகவும் அருகில் இருந்தேன் என்றேன். அதற்கு அவர், சகோதரன் பிரணாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அங்கே எப்படி செல்ல போகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான், எனக்கு தெரியாது, ஆனால் நான் அங்கு செல்ல போகிறேன் என்றேன். எனவே அவர், நீங்கள் எப்படி போவீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான், இந்த அழகான இயற்கை காட்சியை சுற்றியே போகப் போகிறேன் என்று கூறினேன். அவரோ, அது சரிவுற செய்கிற இடம் என்றார். மேலும் நான், நீங்கள் அங்கே வடுக்கி விழுந்தால் ஒரு நொடியில் சுமார் 1000கணக்கான டன்கள் பனி உங்கள் மீது இருக்கும் என்றார். மேலும் நான், கர்த்தரை பார்த்துக் கொள்வார், அந்த விதமாகத்தான் நான் தரிசனத்தில் சரியாக சுற்றி சென்றேன் என்றேன். அவர், சரி, நான் உங்களை பின்தொடர போகிறேன் என்றார். இதோ அவர் வந்தார். மேலும், இந்த வாலிபர்கள், நீர் இந்த கலைமானை சுட்டுக் கொள்வதை நாங்கள் பார்க்கும் வரை நாங்கள் இப்பொழுது இங்கேயே தரித்திருப்போம் என்றனர். மேலும் அவர்கள், அதற்கு பின்னர் நாங்கள் போய் அந்த குதிரைகளை அடைத்துக் கொண்டு உள்ளே போவோம். நாங்கள் உங்களை கிட்டத்தட்ட 4 அல்லது 5 மைல் தொலைவில் கிட்டத்தட்ட ஓ அந்த உச்சியின் கடைசியில் உள்ள இடத்தில் சந்திப்போம் என்று கூறினார்கள். அவர், சரி என்றார். ஆகவே நானும் பட்டும் புறப்பட்டோம். சுமார் அரை மணி நேரத்தில் நாங்கள் அந்த இடத்திற்கு போக வடிவெடுத்தோம். மேலும் நாங்கள் வரும் திசையை பார்த்தபடி அந்த கலைமான் அப்படியே அங்கே இருந்தது. எங்களையோ கவனிக்கவே இல்லை, அது தூங்கி இருந்திருக்க வேண்டும். ஒரு சிறிய குறுக்கு வழியில் ஏறி அதற்கு சரியாக ஒரு 30 கஜ தூரத்தில் வந்தோம். அது அங்கேயே படுத்திருந்தது. இந்த மிகப்பெரிய பெரிய மிருகம் அங்கிருந்து எழும்பிய போது நான் அதை சுட்டேன். நாங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதிலிருந்து அதை அந்த விதமாக சுத்தம் செய்து கொண்டிருந்த போது, நீர் இந்த கொம்புகள் 42 அங்கலங்களாய் இருந்தன என்று கூறினீர் அல்லவா என்றார். அப்பொழுது நான் அது முற்றிலும் உண்மையே என்றேன். அதற்கு அவர் சகோதரன், அவைகள் 142 இருக்க வேண்டும், மிகப்பெரிய தலையாய் உள்ளதே என்றார். அப்பொழுது நான் இல்லையில் சரியாக 42 அங்கலமாய் இருந்தது என்றேன். மேலும் நான் இங்கே ஒரு அளவு நாடாவை வைத்திருக்கிறேன் என்றார். அப்பொழுதுதான் நீர் அதை குறித்து சந்தேகப்படுகிறீரா என்று கேட்டேன். அதற்கு அவர் இல்லையா என்றார். அவர், ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள், நீர் கீழே திரும்பி செல்வதற்கு முன்பு ஒரு பெரிய பழுப்பு நிற கரடியை வேட்டையாடி பெற்றுக் கொள்ளப் போவதாக இருந்தீர் என்று என்னிடத்தில் சொல்லவில்லையா? பச்சை நிற சட்டை அணிந்துள்ள அந்த பையன் இருக்கும் அந்த இடத்திற்கு நீர் திரும்பி செல்வதற்கு முன்பு ஒரு வெள்ளி முனை கொண்ட கரடி ஒன்று இருக்கும் என்று நீர் கூறினீரா என்றார். அதற்கு நான், அது உண்மைதான் என்றேன். அவர் அந்த மலைப்பகுதியில் கீழே பார்த்தார். பாருங்கள், அங்கே அந்த உயரத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் எங்கு பார்த்தாலும் மைல்கள் கணக்கில் பாசிச்செடிகள், மலைகளின் பாசிச்செடிகள் சுருண்டு படர்ந்திருந்தன. எனவே அவர் சகோதரன் பிரணாம், அது எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது நான், அவரால் எனக்கு ஒன்றை அருள முடியும், அவர் அவ்வண்ணமாய் கூறினார் என்றே. நான், பட் நீங்கள் அதை சந்தேகிக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, இல்லை ஐயா என்றார். பாருங்கள், நாங்கள் இந்த விதமாக மலையின் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தோம். அவர் கொஞ்சம் நேரம் ஒரு துப்பாக்கியை சுமப்பார், நான் கொஞ்ச நேரம் அதன் தலையை சுமப்பேன். அப்படியே ஒருவருக்கு ஒருவர் அதை மாற்றிக்கொண்டும் தூக்கிக் கொண்டு வந்தோம். அப்படியே பக்கவாட்டில் நடக்க வேண்டும் இறங்கி வருகையில் அந்த பெரிய கொம்புகள் பாசையில் கிளறிக்கொண்டே இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்திற்குள் இருந்தோம். நாங்கள் நின்று சுற்றி பார்த்தோம். அவர், அந்த கரடி வெளியே காணப்படுவது நலமா இருக்கும், அது காணப்பட வேண்டுமல்லவா என்றார். நான், உங்களை எது அதை குறித்து தொல்லைப்படுத்தியது என்று கேட்டேன். அதற்கு ஒன்றுமில்லை என்றார். நாங்கள் குறுக்கே வந்து கொண்டிருந்த ஒரு சிறிய பனிப்பாறை அருகே வரும் வரை நாங்கள் நடந்தே சென்றோம். நாங்கள் அங்கே அமர்ந்து சற்று நேரம் இளைப்பாரினோம். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள் என்றார். மேலும், நாம் கிட்டத்தட்ட இன்னும் அங்கு செல்லவில்லை. ஓ, நாம் அந்த வாலிபர்களை சந்திக்க இன்னும் 1/2 மைல் தூரம் கூட இல்லை. மேலும், நீர் இங்கும் அங்கும் உள்ள தூரத்திற்கு இடையே ஒரு வெள்ளி முனை கொண்ட கரடியை கொல்லப் போகிறீர் என்றார். அப்பொழுது நான், அது உண்மை, அது உண்மை என்றே அவர் கூறினார். நான், பட் நீர் அதை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறீர் என்றேன். அவர் எழுந்து என் கையை பிடித்துக் கொண்டார். அவர், சகோதரன் பிரணாம், என் சகோதரனுக்கு அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை வலிப்பு வந்ததே இல்லை என்றார். அவர், என்னுடைய சகோதரனை குறித்து உங்களிடத்தில் கூற முடிந்த அந்த தேவன் உங்களிடத்தில் பொய் சொல்ல மாட்டார் என்றார். நான், பட் அது அங்கே இருக்கும் என்றேன். அவர், அது எங்கிருந்து வரும் என்றார். அப்பொழுது நான், எனக்கு தெரியாது ஆனால் என்றேன். நான், பட் எனக்கு 52 வயதாகிறது என்றேன். ஆகையால் தொடர்ந்து நான் ஒரு குழந்தையா இருந்தது முதற்கொண்டே தரிசனங்களை பார்த்திருக்கிறேன். மேலும், நான் இங்கே கொல்லப்பட்ட இந்த கலைமானை பார்த்தபோது அதனுடைய கொம்புகள் 42 அங்குலமாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும், அதன் பின்னர் அதே தரிசனத்தில் நான் இருந்த அந்த வேட்டை கூட்டாளிகள் இடத்திற்கு நான் திரும்பி செல்லும் என்னுடைய வழியில் நான் இந்த பழுப்பு நிற வெள்ளி முனை கொண்ட கரடியை கொன்றேன் என்றேன். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், என்னால் 20 மைல் தூரம் வரை பார்க்க முடிகிறது என்றார். அவர், தேவன் தரையிலிருந்து அதை வெளியே கொண்டு வர வேண்டும், அல்லது ஆகாயத்திலிருந்து, அல்லது வேறெங்கிருந்தாவது கொண்டு வர வேண்டும் என்றார். நான், நீர் கவலைப்படாதீர், அது அங்கு இருக்கும் என்றேன். நாங்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 கஜ தூரத்திற்கு சென்றோம். அவரும் கிட்டத்தட்ட மிகவும் களைத்து போயிருந்தார். இது எங்களுடைய வேட்டை வெற்றி பொருள், கிட்டத்தட்ட 150 பவுண்ட் இருக்கும். ஆகவே மலையிலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தோம். அவர் அதை கீழே வைத்தார். அவர், என்னால் இதற்கு மேல் முடியவில்லை என்றார். நான், ஆம் என்றேன். நாங்கள் அப்பொழுது சுமார் அந்த அளவு குட்டையான ஒரு சிறிய அந்த ஊசிகளை மரவகைகள் கிட்டே வந்தோம். ஒரு வகையான காடையை போன்ற பறவை மற்றும் பனிப்பகுதி காட்டுக்கோழிகள் இருந்தன. எனவே நான் அந்த விதமாக அதன் மேல் சில கற்களை வீசினேன். அப்பொழுது அவர், நீர் இந்த பனிப்பகுதி காட்டுக்கோழிகளை எப்பொழுதாவது சாப்பிட்டிருக்கிறீரா என்றார். அதற்கு நான், இல்லை, நான் சாப்பிட்டதில்லை என்று நினைக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், அவைகள் அருமையாயிருக்கும், அந்த காடை போன்ற அவைகள் நன்றாக இருக்கும் என்றார். அவர், சகோதரன் பிரணாமே என்று கூப்பிட்டார். தன்னுடைய பெரிய பழைய கருப்பு தொப்பியை கடற்றி தனக்கு காற்று வீசிக் கொண்டார். மேலும், கிட்டத்தட்ட அந்த கரடி வெளியே வருவதற்கான நேரமாயிற்று வாலிபரே, அப்படித்தானே என்றார். அதற்கு நான் கூறினேன், நான், பட் நீர் அதை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறீர் என்றேன். அப்பொழுது அவர், இல்லை, நான் சந்தேகித்துக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் சகோதரன் பிரணாம், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். அப்பொழுது நான், என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை, அது நான் புரிந்து கொள்வதற்கானதல்ல, அது நான் விசுவாசிப்பதற்கானதாகும் என்றேன். ஆமேன். பரலோகத்தில் உள்ள தேவன் இந்த காரியங்கள் உண்மையா இருக்கின்றன என்பதை அறிந்திருக்கிறார். இது உண்மையா இல்லாதிருந்திருந்தால் நான் இன்று இதை கூறுவேனா? அதன் பின்னர் நான் துப்பாக்கியை அவரிடம் கொடுப்பதற்காகவும் மற்றும் அதன் தலையை எடுப்பதற்காகவும் நான் திரும்பினேன். மேலும், நான் திரும்புகையில், நான், பட் நீர் அந்த கண்ணாடியை உடைய கழுத்தில் மாட்டியிருக்கிறீர், அங்கே அந்த மலையின் ஓரமாக நிற்பது என்ன என்று கேட்டேன். அவர் தூரதரிசனி கண்ணாடியை வைத்து பார்த்தார். அவர், ஓ, எனக்கு உதவி செய்யுங்கள், அது வேறு யாரோ ஒருவருடைய பால் கொடுக்கும் பசுவாக இருக்குமானால் என்றார். தேசத்தில் அப்படிப்பட்ட ஒன்றே இல்லை. மேலும், என்னுடைய ஜீவியத்தில் நான் கண்ட மிகப்பெரிய பழுப்பு நிற கரடி அதுவே. எனவே எனக்கு உதவி செய்யுங்கள், அந்த மஞ்சள் நிற சூரிய வெளிச்சம் அதன் மீது படுவதை பாருங்கள், அது ஒரு வெள்ளி முனை கொண்டதாய் உள்ளது, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நீர் சொல்லுவீரா என்று கேட்டார். அப்பொழுது நான், அது சுமார் அங்கே 2 மைல் தொலைவில் இருக்கிறது என்றேன். நாங்கள் மிகவும் களைத்து போய்விட்டிருந்தோம். அவர் கூறினார், நாம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் போவோமே என்றேன். அப்பொழுது அவர், நீர் அதை நிச்சயமாக வேட்டையாடி விடுவீரா என்று கேட்டார். அதற்கு நான் அதை நிச்சயமாகவே வேட்டையாடி விடுவேன் என்றேன். அவர், நீர் அங்கே எந்த வகையான துப்பாக்கியை உபயோகப்படுத்தப் போகிறீர் என்று கேட்டார். அதற்கு நான் இப்பொழுது அதை குறித்து கவலைப்படாதீர் என்றேன். பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு கூட்டத்தில் ஒரு சமயம் ஒரு சகோதரனை கொடுத்த ஒரு சிறிய துப்பாக்கி, மேலும் நான் ஒரு சிறிய மலிவான விலையில் உள்ள .270 என்ற வகை நான் சரி நான் வைத்திருக்கிறேன், நான் அதுவே இருக்க போகிறது என்றேன். நாங்கள் அதற்கு இன்னும் சற்று நெருக்கமாக சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் அதிகமாக நெருங்க நெருங்க பார்த்ததை விட அந்த கரடி மிக பெரிதாக இருந்தது. ஓஹோ, உங்களுக்கு தெரியுமா, அதை அங்கே பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வைக்கோல் கட்டுகள் அடுக்கப்பட்ட உயரத்தில் அந்த பாசி செடியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய பெரிய மிக மிக பெரிதாக தலை அந்த விதமாக அகன்றதாக இருக்க உங்களுக்கு தெரியுமா, தாடைகள் வெளியே தொங்கிக் கொண்டிருக்க மிகப்பெரிய பாதங்கள், மேலும் அது ஒரு வகையான நீல நிற பெரிய பழ மரத்தின் கிளைகளை உங்களுக்கு தெரியுமா அந்த விதமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. மேலும் மிகப்பெரிய உருவம் கொண்டதாய் அமர்ந்திருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஓ அதற்கு 800 கஜ தூரத்தில் வந்துவிட்டிருந்தோம். அவர், ஹே சகோதரன் பிரணாம், இதற்கு முன் நீர் ஒரு பெரிய கரடியை சுட்டிருக்கிறீரா என்று கேட்டார். நான் அநேக கரடிகளை சுட்டிருக்கிறேன், ஆனால் நான் ஒருபோதும் வெள்ளி முனை ரோமமுள்ள பழுப்பு நிற கரடியை சுட்டதில்லை என்றேன். அவர், உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதிலேயே வெள்ளி முனை கொண்ட கரடிதான் எல்லாவற்றையும் விட அதிகமாக சண்டையிடும் என்றார். அப்பொழுது நான், ஆம், நான் அதை புரிந்து கொண்டேன் என்றேன். அதற்கு அவர், அதற்கு எப்படி மறிப்பது என்று தெரியாது என்றார். அதற்கு நான், அப்படியா என்றேன். அவர், வேண்டாம், எவ்வளவு தூரம் அதை சுடுவதற்கு நீ எவ்வளவு தூரம் நெருங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டார். இப்பொழுது நீங்கள் அவரிடம் கேளுங்கள், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள், நான் உங்களுக்கு விலாசத்தை தருகிறேன். அவர் எவரேனும் விருப்பப்பட்டால் அந்த காரியங்களில் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து எனக்கு எழுதட்டும், நான் அவர்களுக்கு சொல்லட்டும் என்றார். ஆகையால் மேலும் அப்பொழுது நான், அப்படியா என்று நான் கூறினேன். அவர், இவ்வளவு தூரம் போதுமா என்றார். நான், இல்லை இல்லை, நான் இதை விட நெருக்கமாக இருந்தேன், நான் அதற்கு மிக நெருக்கமாக இருந்தேன் என்றேன். அவர், நாம் இப்பொழுது மிக நெருக்கத்தில் இருக்கிறோம், அது நம்ம எந்த நேரத்திலும் தாக்கும் என்றார். அப்பொழுது நான், அது எனக்கு தெரியும், ஆனால் என்றேன். நான், பட் என்றேன், நான் அது பரவாயில்லை என்றேன். அவர், இப்பொழுது நீர் ஒரு கரடியை சுடும்போது என்று கூறி, இப்பொழுது சகோதரர் பிரணாம், நீர் அதை முதுகில் சுட வேண்டும், நீர் அதன் முதுகினை உடைக்க வேண்டும், ஏனென்றால் அது தொடர்ந்து சண்டையிடும், அவ்வாறு முதுகில் சுட்டுவிட்டால் அப்பொழுது அதனால் எழும்ப முடியாது என்றார். அப்பொழுது நான், இல்லை, அந்த தரிசனத்தின்படி நான் அதன் இருதயத்தில் சுடுகிறேன் என்றேன். அதற்கு அவர், அதன் பேரில் நீர் எவ்வித தவறையும் செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன் என்றார். நான் கூறினேன், நான் தவறு செய்யவில்லை என்றேன், நான் எனக்கு நினைவிருக்கிறது என்றேன். ஏனெனில் ஒரு தரிசனத்தில் நானும் இரவு அது விளக்கிறது போல நீங்கள் 1-2 உணர்வுகளிலும் இருக்கிறீர்கள், நீங்கள் 2 உணர்வுகளில் இருக்கிறீர்கள், உங்களால் அதை மறக்க முடியாது, புரிகிறதா? எனவே அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆகவே நாங்கள் மேலேறி சுமார் 250 கஜத்திற்கு வந்தோம். ஆகவே நாங்கள் சென்ற கடைசி சிறு ஓடையா இருந்தது. மேலும் நான், அது இப்பொழுது கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் தான், அதனை பாருங்கள், அது அழகாக இருக்கவில்லையா என்றேன். அவர், ஆம், அவ்வளவு தூரத்தில் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றார். மேலும் நான், சரி, பட் இப்பொழுது நான் இங்கிருந்து எழும்பும் போது அது வந்து கொண்டிருக்கிறது என்றேன். நான், நீங்கள் அதை கவனியுங்கள் என்றேன். அதற்கு அவர், நான் கவனித்துக் கொண்டிருப்பேன் என்றார். ஆகவே நான் ஒரு குண்டை துப்பாக்கியில் போட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அந்த சிறிய ஓடையின் கீழே இருந்தோம். நான் எழுப்பின போது இதோ அது வந்தது. என்னே என்னே, நான் நின்று அதை சுட்டேன். அது ஒரு பொம்மை துப்பாக்கி சுடும் தோட்டா போன்ற துணியில் அதை சுட்டது. அது ஒரு இம்மி அளவு கூட அதை தடை செய்யவில்லை. என்னே, முன்பு நீங்கள் வேகத்தை குறித்து பேசுகிறீர்களே, நான் அதை போன்ற எதையுமே கண்டதில்லை. அது உங்களுக்கு தெரியுமா, ஒரு குதிரையை அல்லது ஒரு மானை அல்லது வேறு எதையாவது விட ஒரு கரடி அவை வேகத்தில் அப்படி மிஞ்சிவிடும். அது அவ்வாறு மலையின் கீழாக நேராக எங்களை நோக்கி வந்தது. மேலும் நான் இன்னொரு குண்டை துப்பாக்கியில் போடும் முன் அது விழுந்து மறித்து போயிற்று. சுமார் ஓ என்னிடத்தில் இருந்து 30 அல்லது 40 கஜ தூரத்தில் கடைசியாக உருண்டு விழுந்தது. அதன் இருதயம், நுரையீரல், மற்ற எல்லாமே சேதமடைந்து விட்டன. அது ஒரு நொஸ்டர் குண்டு, அதை உபயோகிக்கும் உங்களுக்கு தெரியும். ஆகவே அது அதனை வெடிக்க செய்தது, அது விழுந்து போயிற்று. பட் அங்கே நின்று அதை பார்த்த போது அவர் திகிலடைந்து போய்விட்டிருந்தார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், அது என் மடியில் விட நான் விரும்பவில்லை என்றார். அதற்கு நான், நானும் அதை விரும்பவில்லை என்றேன். அவர் என்றார், மேலும் வாலிபனே, இதெல்லாம் முடிந்த பிறகு நான் உனக்கு சொல்ல விரும்பினேன், அது அந்த தரிசனங்களில் ஒன்றாய் இல்லாமல் இருந்திருந்தால், அது சம்பவிப்பதற்கு முன்பே நான் பார்த்திராவிட்டால், நான் உங்களோடு இந்த அளவு நெருங்கிய தூரத்தில் அந்த கரடியிடம் வந்திருக்க மாட்டேன் என்றேன். மேலும் எங்களில் ஒருவராலும் அதை நகற்றவே முடியவில்லை. அது 1000 பவுண்டுகளாய் இருந்தது. அது மிகப்பெரிய பெரிய உருவம் கொண்டதாய் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். எங்களால் அதை சுத்தம் பண்ண முடியவில்லை, எங்களால் தோலுரிக்க முடியவில்லை. நாங்கள் கீழே இறங்க தொடங்கினோம். மேலும் நாங்கள் கூறினோம், சகோதரன் பிரணாமே, நாங்கள் அந்த கொம்புகளை தூக்கிக் கொண்டோம். அவர், அந்த கொம்புகள் சரியாக 42 அங்குலம் இருக்குமானால் என்று கூறி, நான் அதை சரியாக அளந்து பார்க்க போகிறேன் என்றார். நானோ, அப்படியானால் நீங்கள் அதை இப்பொழுதே செய்வது மேலானதாக, ஏனென்றால் அது அந்த அளவேதான் என்றேன். அவர், நான் இது போன்ற ஒன்றை ஒருபோதும் கண்டதில்லை, இதுவோ நான் கனவு கண்டுகொண்டிருப்பது போன்று எனக்கு தென்படுகிறது என்றார். மேலும் நாங்கள் அங்கே கீழே இறங்கி சென்ற போது நான் எடியிடம் கூறினேன், நான் இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், பிளைன் தன்னுடைய கரங்களை வைப்பான் என்றேன். இப்பொழுது அந்த கொம்பினை சுற்றியவாறு ஒரு சிறிய கரம் இருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். சகோதரன் ஃப்ரெட், அது எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு கூறினது நினைவிருக்கிறதா? மேலும் நான் எடியினிடத்தில், நீங்கள் அதை கவனியுங்கள் என்றேன். எனவே பட், நீங்கள் பொறுங்கள் என்றார். அவர் தன்னுடைய குதிரையை அங்கு கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் எங்கள் மேல் கரடியின் வாசனையை உடையவர்களாக இருந்தோம். அந்த குதிரைகள் மிரண்டு ஓட பார்த்தன. அவைகள் ஒரு பழுப்பு நிற கரடியை அல்லது எந்த விதமான ஒரு கரடியின் வாசனையை முகரும் போதும் அவைகள் எப்படி நடந்து கொள்ளும் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் சேணம் வைத்த குதிரையிடம் அங்கு சென்று அதை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். அது அங்கே இருந்து ஓட முயற்சித்தது. அவர் சென்று தன்னுடைய அளவு நாடாவை கொண்டு வந்தார். அங்கிருந்து குறுக்கே நடந்து வரும்போது அந்த விதமாக என்னை பார்த்துக் கொண்டே வந்தார். இங்கே வா பிளைன் என்றார். நான் எடியை தட்டினேன், இதை கீழிருந்து அளந்து பாருங்கள், எனவே எனக்கு உதவி செய்யுங்கள். மூக்கு வரை 42 அங்குலங்கள் தான். இப்பொழுது அந்த கொம்புகள் காய்ந்த பின்னர் சுமார் 2 அங்குலங்கள் சுருங்கும். அந்த பெரிய பழுப்பு நிற கரடியின் தோல் என்னுடைய சிறு அறையில் இருக்கிறது. அந்த கொம்புகள் சுவற்றின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. தோற்பாவை கலைஞர்கள் அவைகளை பதப்படுத்தி அவைகளை வடிவமைத்துக் கொடுத்தனர். சரியாக 42 அங்குலங்கள் என்பதற்கு அவைகளின் மேல் ஒரு அளவு நாடா தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு வேட்டை பயணத்தை குறித்து, அதை போன்றதான ஒரு காரியத்தை குறித்து தேவன் எதற்கு ஒரு மனிதனிடம் சொல்லுவார்? நான் திரும்பி வந்தபோது என்னுடைய தாயார் சுகவீனமாக இருந்தார். நான் அவரை பார்க்க சென்றேன். அப்பொழுது அவள், பில்லியா என்று கேட்டாள். பாருங்கள், அவர் என்னை ஊக்குவித்துக் கொண்டு ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். நான், அம்மா, கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே சுகப்படுத்தி இருக்கிறார் என்றேன். அதற்கு அவள், பில்லி, நான் அப்பாவை பார்க்க பரலோக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றாள். ஓ, நான், அம்மா, அந்த விதமாக பேசாதீர்கள் என்றேன். அதற்கு, ஆம், நான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்றாள். நான் அவளுக்காக ஜெபித்தேன். சகோதரன் ஃப்ரெட் மற்றும் இங்கே சாட்சியாய் அமர்ந்திருக்கிற எல்லோருக்குமே தெரியும். அதன் பிறகு அடுத்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அவளை மருத்துவமனையில் வைத்தார்கள். மருத்துவரால் என்ன பிரச்சனை என்றே கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், நான் அவளுக்காக ஜெபிக்க சென்றேன். அப்பொழுது அவள், மகனே, நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள். இப்பொழுது எப்படி இருந்தாலும் என்னுடைய தாய் ஒரு விதமான பலமுள்ள ஸ்திரீயாக இருந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் நான் அங்கு சென்றேன். அவள் அங்கே நின்று கொண்டு பரலோகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள், பில்லி, நான் உன்னை காண்கிறேன் என்றாள். அப்பொழுது நான், ஏன், நிச்சயமாகவே அம்மா என்றேன். நானும் உங்களை இங்கே காண்கிறேன் என்றேன். அப்பொழுது அவள், ஓ பில், உனக்கு மிகவும் வயதாகிவிட்டது என்று கூறி, உன்னுடைய வெள்ளை தலைமுடியும் தாடியும் ஒன்றாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீ சிலுவையை சுற்றி உன்னுடைய கரங்களை போட்டுக்கொண்டு என்னிடமாக நீட்டுகிறாய் என்றாள். அப்பொழுது எனக்கு மரிப்பதை குறித்து திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது. அவ்வளவுதான். இப்பொழுது இங்கு இருக்கும் சகோதரராகிய உங்களுக்கு அது உண்மை என்பது தெரியும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் எனக்கு எழுதி அனுப்பின வார்த்தை உன்னுடைய. அப்பொழுது நான், அம்மா மரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. என்னுடைய ஜனங்கள் மரிப்பதை தேவன் எப்பொழுதுமே எனக்கு காண்பிக்கிறார். ஆனால் அம்மாவை குறித்து அவரோ என்னிடத்தில் ஒன்றுமே காண்பிக்கவில்லை என்றேன். இதோ உள்ளே எனக்கு ஒரு செய்தி வந்தது. அப்பொழுது நான் இந்த விதமாக என்னுடைய செய்தியை பாதி பிரசங்கித்து விட்டவனாயிருந்தேன். யாரோ ஒருவர் உள்ளே வந்து, உங்களுடைய அம்மாவிடம் உடனடியாக செல்லுங்கள், செல்லுங்கள், அவளை தொலைபேசியில் அழையுங்கள், அவள் இந்த நிமிடமே மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். அப்பொழுது நான், மரணமே, அவளை தொடாது, அப்படியே நில், தேவனுடைய வார்த்தை அதைவிட முக்கியமானதாக இருக்கிறது என்றேன். இதோ இந்த மனிதன் இங்கே அமர்ந்திருக்கிறார். சகோதரன் பாடஸ், ஆராதனை முடிந்த பிறகு நான் அம்மாவை காண சென்றேன். நான் அப்பொழுது சகோதரன் பாடஸை சந்தித்தேன். அப்பொழுது அவர், நீங்கள் 6 அடி உயரம் கூட இல்லை, ஆனால் நான் இந்த காலை பிரசங்கப்பிடத்தில் ஒரு 10 அடி உயரமுள்ள மனிதனை போன்றிருப்பதை கண்டேன் என்றார். அதற்கு நான், சகோதரன் பாடஸ், அம்மாவுக்கான எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்றேன். அதற்கு சில நாட்கள் கழித்து அவர்கள் என்னை அந்த அறைக்கு அழைத்தார்கள். அப்பொழுது அவள் உண்மையாகவே மரித்துக் கொண்டிருந்தாள். பிள்ளைகள் ஒன்று கூடி படுக்கையை சுற்றி நின்றன. அப்பொழுது நான், அம்மா, நீங்கள் உண்மையாகவே மரித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவள் ஆம் என்றாள். அதன் பிறகு அவளால் பேச முடியவில்லை. நான் தொடர்ந்து அவளிடத்தில், அம்மா, இயேசுவானவர் உங்களுக்கு என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். நீண்ட நாட்களுக்கு முன் நான் அவளுக்கு தண்ணீரில் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்ததை நினைவு கூறுகிறேன். அப்பொழுது நான், இப்பொழுது உங்களுக்கு அவர் என்னவாக பொருள்படுகிறார் என்று என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவள், என் ஜீவனை பார்க்கிலும் மேலானவர் என்றாள். அப்பொழுது நான், அம்மா, நீங்கள் மரித்துக் கொண்டிருந்தால் நான் உங்களுடைய பையன், ஒரு பிரசங்கியார், தேவனை சந்திக்க சென்று கொண்டிருக்கிற என்னுடைய சொந்த தாயினிடத்திலிருந்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அம்மா, உங்களுடைய கரத்தை இங்கே பற்றி பிடிக்க நான் விரும்புகிறேன் என்றேன். நான் உங்களை பற்றி பிடிக்க விரும்புகிறேன் என்றேன். நான் தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருந்தேன். அவளால் பேச முடியவில்லை. அது காண்பதற்கு அவள் முடமாக்கப்பட்டிருந்தது போல் இருந்தாள். அவளுடைய முகம் அவ்வாறு இருந்தது. அப்பொழுது நான், அம்மா, உங்களால் பேச முடியவில்லையா என்று கேட்டேன். அவளால் பேச முடியவில்லை. அப்பொழுது நான், கவனியுங்கள், இன்னமும் இயேசு உங்களுக்கு அதே விதமாக இருக்கிறாரா என்று கேட்டேன். அவளால் தன்னுடைய தலையை அசைக்க முடிந்தது. அதற்கு பிறகு அவளால் தலையை அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு அவள் சென்று விட்டாள். அப்பொழுது நான், அம்மா, இப்பொழுது இயேசு உங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறாரா? அவர் உங்களுக்காக இன்னும் ஒரு நிமிடத்தில் வருவார். அவர் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறாரா என்று கேட்டேன். அவளால் அசைய முடியவில்லை. அப்பொழுது நான், அம்மா, நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரமே செய்தீர்கள். நீங்கள் உங்களுடைய கண்ணிமைகளை சுமத்துவதை நான் காண்கிறேன். நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்த போது இயேசு உங்களுக்கு எவ்வாறு இருந்தாரோ அதே விதமாக இப்பொழுதும் இருக்கிறார் என்றால் உங்களுடைய கண்ணிமைகளை வேகமாக சுமிட்டுங்கள் என்றேன். அவள் தன்னுடைய கண்களை சுமிட்டினாள். கண்களில் இருந்து கண்ணீர் அந்த விதமாக வழிந்தோடியது. அப்பொழுது மெல்லிய காற்று அறைக்குள் வந்து வீசியது. அப்பொழுது அம்மா பரலோக வீட்டுக்கு சென்று விட்டார். நான் வீட்டுக்கு வந்தேன். பிறகு இறுதி அடக்க ஆராதனை நடைபெறும் வீட்டுக்கு சென்று அவருடைய துணிகளை எடுத்தேன். ஓ, அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதே காரியத்தை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். பிள்ளைகள் எல்லோரும் ஒருவர் ஒரு இடத்திலும் இன்னொருவர் இன்னொரு இடத்திலும் அழுது கொண்டிருந்தார்கள். நான், அம்மா எங்களுக்கு இடையிணைப்பு கம்பமாக இருந்தார். நாங்கள் இனி அதே விதமாக இருக்க மாட்டோம். டாக்கும் அவனுடைய குடும்பம் இந்த மூலையில் இருந்தனர். ஜெஸ்ஸியும் அவனுடைய குடும்பம் அந்த மூலையில் இருந்தனர். நாங்கள் அண்மையில் தான் ஹாவர்டை அடக்கம் செய்திருந்தோம். அப்பொழுது நான், சரி பையன்களே, நாம் பிரிந்து விட்டோம் என்று நான், நாம் இனி ஒருவரை ஒருவர் காண வரமாட்டோம். அம்மா நம்முடைய குடியிருப்பா இருந்தார் என்றேன். நான், நாம் இனிமேல் அதிகமாக இப்பொழுது ஒருவரை ஒருவர் காண மாட்டோம் என்றேன். அவருடைய வஸ்திரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு இரவு நேரமானதால் நான் வீட்டிற்கு சென்றேன். திருமதி டி அமிக்கோ, சிக்காகோவில் இருந்து வரும் அவரை யாருக்காவது தெருமா? தொடர் கூட்டங்களில் இருந்தே மிக அருமையான ஒரு சிநேகிதியா இருந்து வருகிறார். அவள் எனக்கு ஒரு வேதாகம் கொடுத்தாள், என்னை மன்னிக்கவும். அது அந்த சிகப்பு எழுத்துக்களை கொண்ட வேதாகமங்களில் ஒன்றாயும் அதன் மேல் இருப்பல் வரிசைகளை கொண்ட நாடாமுடியோடு இருந்தது. நான் ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்பதன் பேரிலான அந்த செய்தியை பிரசங்கித்த போது யாரோ ஒருவர் அவர்கள் எனக்கு இரண்டு புறாக்களை ஒரு பிடிப்பு சட்டத்தோடு அனுப்பியிருந்தனர். என்னுடைய மற்றொரு சகோதரன் நார்மன் ஒரு சிறு புறா குஞ்சியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் எனக்கு அனுப்பியிருந்தார். என்னுடைய சகோதரன் பாடஸ் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். நான் அந்த வேதாகமத்தை எடுத்தேன். மேடா ஒரு மூலையில் அழுது கொண்டிருந்தாள். நான் ஜமாய்க்காவில் இருந்த போது என்னுடைய மாமியாரை கண்டதையும் ஜமாய்க்காவில் அங்கே மேஜையில் கண்டேன் என்று உங்களிடத்தில் கூறினதையும் இங்குள்ள வர்த்தக புருஷர்களாகிய நீங்கள் யாவரும் அறிவீர்கள். நான், என்னுடைய ஜனங்களில் யாரோ ஒருவர் மறித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பற்களே இல்லாதிருந்தது. நான் அவர்கள் மறிப்பதை காண்கிறேன் என்று கூறினேன். டிமா ஷகாரியன் மற்றும் அவர்கள் எல்லோருமே அங்கே மேஜையண்டை அமர்ந்திருந்தனர். அப்பொழுதிலிருந்து ஒரு சில மணி நேரங்களில் என்னுடைய மாமியார் கிட்டத்தட்ட விழுந்து மறித்து விட்டார். பாருங்கள், சரியாக அதே விதமாக பற்களே இல்லை. நான் ஒரு வாலிப மனிதனுடைய வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிப்பதை நான் பார்த்தேன் என்றேன். அப்பொழுது நான் தொலைபேசியில் அழைத்து, பில்லியை அனுமதிக்காதீர்கள் என்றேன். இங்கு எவரேனும் கிங்ஸ்டன் ஜமாய்க்காவில், அந்த நேரத்தில் அங்கே ஜமாய்க்காவில் இருந்த எவரேனும் இங்கு இருக்கின்றீர்களா? காண முடியவில்லை. ஆம், இரண்டு பேர் உள்ளனர். எனவே அப்பொழுது நான், அது இருக்க வேண்டும் பில்லி, நீ அங்கே போகாதே. ஒரு வாலிப நபர் ரத்தம் கொப்பளிப்பதை நான் கண்டேன் என்றேன். அது என்னுடைய மைத்துனாக இருந்தது. அவனுடைய தாயார் இறந்தபோது அவனுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டது. அது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை அளித்து விட்டது. அதன் பிறகு அந்த நாளில் இங்கு நின்று கொண்டிருந்த போது நான் வேதாகமத்தை எடுத்தேன். நான், பிதாவே, எனக்கு தெரியவில்லை. உம்முடைய அன்பாக இருக்கலாம், தாயார் மறிப்பதை நீர் எனக்கு காண்பிக்கவில்லை. ஆனால் தேவரே, நான் மிகவும் நொறுங்குண்டு போயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையிலிருந்து ஆறுதலின் ஒரு வார்த்தையை நீர் எனக்கு தருவீரா என்று கேட்டேன். நான் ஆறுதல் படுத்துகின்ற ஒன்றை, எனக்கு ஆறுதலாயிருக்கின்ற ஒன்றை நான் வாசிக்கட்டும் என்று நான் இந்த விதமாக வேதாகம் தானாக திறக்கும்படி விட்டேன். அது சிகப்பு எழுத்துக்களில், அவள் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றிருந்தது. நான் என் அறைக்கு சென்றேன். நாங்கள் உறங்க சென்றோம். அடுத்த நாள் காலை கிட்டத்தட்ட 8 மணி அளவில் எழுந்தோம். அவர்கள் சுமார் பிற்பகலில் அவளை அடக்கம் பண்ண போவதாயிருந்தனர். எனவே நாங்கள் போய் அவளை பார்க்க விருந்தோம். மேடா பிள்ளைகளுக்கான காலை சிற்றுண்டியை ஆயத்தம் செய்ய சென்றாள். குட்டி சோ அழுது கொண்டிருந்தாள். பெக்கி ஒரு மூலையில், நான் பாட்டியை மீண்டும் எப்போது பார்ப்பேன் என்று அழுது கொண்டிருந்தாள். அதற்கு நான், ஆம் ஆம், நீ அவளை பார்ப்பாய், அவள் மேலே கடந்து போய்விட்டாள் என்றேன். நான், அவள், நாம் மறுபடியும் அவளை பார்ப்போம் என்றேன். அவள் இந்த சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்தாள் என்று உங்களுக்கு தெரியும். மேலும், எனவே அவர்கள் எல்லோரும் நாங்கள் இந்த பிற்பகல் பாட்டியை காண முடியுமா என்றே அழுது கொண்டிருந்தனர். அப்பொழுது நான், அவள் ஜீவித்த சரீரத்தை நீங்கள் காண முடியும், ஆனால் பாட்டி உங்களுடைய இன்னொரு பாட்டியோடு இருக்க மேலே பரலோகத்துக்கு சென்றிருக்கிறாள் என்றேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய குட்டி பையன் ஜோ அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அவன், அப்படியானால் பாட்டி இந்த இரவு மீண்டும் திரும்பி வருவாளா என்று கேட்டான். அதற்கு நான், இல்லை இல்லை, அவள் எப்பொழுது திரும்பி வருவாள் என்று எனக்கு தெரியாது. இயேசு வரும்பொழுது அவள் திரும்பி வருவாள் என்றேன். மேலும் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். நான் திரும்பி என் அறைக்கு சென்றேன். நான் அறைக்கு சென்ற போது அதை விளக்கி கூற என்னிடம் கேட்காதே. அதை விளக்கி கூறுவதற்கு வழியே இல்லை. நான் இந்த கூட்டத்தாரை பார்ப்பது போல அதே விதமாக நான் என்னையே அங்கு நின்று கொண்டிருக்க கண்டேன். நான் பாடல்களை முன்னின்று பாடிக்கொண்டிருந்தேன். நான் அதை ஒருபோதும் செய்ததில்லை. என்னால் சரியாக பாடக்கூட முடியாது. எனவே அங்கு ஒரு பெரிய, மிகப்பெரிய ஜனக்கூட்டம் இருந்தது. இந்த பக்கமாக அந்த அரங்கத்தை பார்ப்பதற்கு அது வெளிப்புறமாக இருந்தது. ஓ, நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. காண்பதற்கு அது ஒரு விதமான குன்றை போலவும், ஒரு விதமான அரங்கை போலவும் இருந்தது. பின்னால் உட்காருபவர்கள் பார்ப்பதற்கு மேலே உயர்த்தப்பட்ட இருக்கைகளை கொண்டதான நீண்ட வரிசையாய் இருந்து அந்த வரிசைகள் எல்லாம் இந்த விதமாக பின்னால் இருந்து பார்க்க உயர்த்தப்பட்டிருந்தன. ஆனால் சரியாக நடுவில் இந்த விதமாக மூன்று வரிசைகள் இருந்தன. நடுவிலே ஜன்னல் போல் வரிசைப்படுத்தப்பட்ட இருக்கைகள் இருந்தன. அந்த வரிசைகளில் வலிப்புள்ள சிறிய முடமான பிள்ளைகள் படுத்திருந்தனர். மேலும் நான் ஒரு கருமை நிற சூட் அணிந்திருந்தேன். நான், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறுவர்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள் என்று பாடிக்கொண்டிருந்தேன். நாங்கள் அதை சபையில் சில நேரங்களில் விசேஷமாக பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கையில் பாடுவோம். பிரசித்தி பெற்றவர்கள் உட்காருவதற்கு அங்கு ஒரு பெட்டி போன்ற இருக்கை இருந்தது. அது பிரசங்க பீடத்திற்கு அருகில் இருந்தது. ஆனால் நான் கீழே பாடல்களை நடத்திக் கொண்டிருந்தேன். திடீரென நான் அங்கே நின்று கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது, ஓ, அது குறித்து சிந்திக்க முயற்சிக்க வேண்டாம், ஏனென்றால் உங்களால் முடியாது. அப்பொழுது நான் இங்கே இருந்தபோது, அப்பொழுது இது இங்கே மாறுகிறது, எனக்கு தெரியவில்லை. அவைகள் இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டன. மேலும் அது உங்களுடைய இரு உணர்வுகளும் ஒன்று சேரும் போது அது ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. நான் அங்கே புகைப்படம் எடுக்கும் ஒரு நிழற்பட கருவியை வைத்திருந்தேன். இறங்கி வரும்போது எனக்கு எப்படி ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாதிருந்தது. நான் அதன் மூலமாக பார்த்தேன். மேலும் எனக்கு 5 அல்லது 6 பொருள்களாக தெரிந்தது. எனவே நான் அதில் குவிமைய பார்வையை சரிபடுத்த துவங்கினேன். பில்லி என்னிடம் கூறினான், அதில் குவிமைய பார்வையை சரிபடுத்தும் போது அவைகள் யாவும் ஒன்றாக வந்துவிடும் என்றான். அதை செய்வது நல்லது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் குவிமைய பார்வையண்டை செல்லும் போது நீங்கள் வித்தியாசமான காரியங்களை காண்கிறீர்கள். அவர் பேரிலான ஒரு சரியான பார்வைக்காக தேவனுடைய வார்த்தையை உபயோகிங்கள். அப்பொழுது நான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் முதலாவது நீங்கள் பாருங்கள், புவி மைய பார்வையில் அதை சரிபடுத்துங்கள். ஆகவே அங்கு நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கையில் நான் அந்த தரிசனத்திற்குள்ளாக சென்றேன். அங்கே உள்ளே இருக்கையில் ஒரு புகழ்பெற்ற நபர் அந்த இடத்தின் பின்பக்கத்திற்கு திரும்பி வருவதை நான் கவனித்தேன். மேலும் அவர்கள் இருந்த நான் பாருங்கள், அவர்கள் அந்த புகழ் வாய்ந்தோரின் பெட்டியில் உள்ள இருக்கைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் என்று கூறினேன். எனவே அவர்கள் இந்தபடியாக மேலே வந்து கொண்டிருந்தனர். நான் பாருங்கள், அந்த பெண்மணி வந்து கொண்டிருக்கையில் நான் இன்னும் ஒரு விசை பாடுவேன் என்று எண்ணினேன். அவள் பண்டைய நாகரிக பாணியில் உடையுடுத்தி இருந்தாள். இப்பொழுது பெண்மணிகளாகிய உங்களில் சிலருக்கு இது நினைவிருக்கும். அவர்கள் இந்த விதமாக இங்கே கீழே வரை உள்ள பாவாடைகளை அணியும் போது அது காலணிகளில் அணிந்துள்ள நாடாக்கள் வரை கீழே தொங்கினது. அவர்கள் ஒரு விதமாக முழுமையாக அணிந்திருந்த போது இப்பொழுது இங்கே இந்த பெண்மணி அணிந்துள்ளது போன்று நீங்கள் அந்த காரியங்களை என்னவென்று அழைப்பீர்கள்? அந்த மேற்சட்டை அதை போன்ற அந்த காரியங்களில் ஒன்றை, அதற்கு உண்மையாகவே நீளமான சட்டைக்கை இருந்தது. உங்களுக்கு அவைகள் நினைவிருக்கிறதா? இங்கே மேலே கழுத்தை சுற்றி ஒரு விதமான பொத்தானால் இணைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னர் ஒரு பெரிய தொப்பியை பக்கவாட்டமாக அணிந்திருப்பர். அந்த நாட்களில் பெண்கள் அவர்கள் நீண்ட கூந்தல் வைத்திருந்தனர். எனவே தலைமுடியை இந்த விதமாக இழுத்து கொண்டையிட்டு ஒரு தொப்பியை அதன் மேல் வைத்து அதை இணைப்பானால் கெட்டியாக பிடித்துக் கொள்ள செய்வர். அதை அப்படி வைத்துக் கொள்வது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் குதிரையில் ஒரு பக்கமாக சவாரி செய்ய வேண்டியதாயிருந்தது. ஆகவே இந்த சீமாட்டி மேலே வந்து கொண்டிருந்தார். மற்ற எல்லோரும் அந்த சீமாட்டிக்கு மரியாதையை செலுத்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நான், சரி, அவள் அந்த புகழ் வாய்ந்தோரின் பெட்டி போன்ற இருக்கைக்குள் செல்வாள் என்று நினைத்தேன். எனவே அப்பொழுது நான், இன்னும் ஒரு விசை, இந்த பக்கத்தில் உள்ள எல்லோரும் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என பாடுங்கள். இப்பொழுது இங்கு உள்ளவர்கள் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்று பாடுங்கள் என்றேன். அதன் பின்னர் நடுவில் உள்ள எல்லோரும் இப்பொழுது எல்லோருமாக ஒன்று சேர்ந்து சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள் என்று பாடுங்கள் என்றேன். நான் அதை கூறிய போது இந்த பெண்மணி அந்த பெட்டி போன்ற இடத்திற்குள் ஏற்கனவே நுழைந்து விட்டிருந்தாள். அவர் அந்த பெட்டி போன்ற இடத்தில் நுழைந்த போது எல்லோருமே எழுந்து நின்றதை என்னால் காண முடிந்தது. மேலும் அவர்கள் இந்த விதமாக செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவளை அடையாளம் கண்டுகொள்ள அவளோ அவர்களை அடையாளம் கண்டுகொண்டிருந்தாள். நான், பாருங்கள், நான் பிரசங்கிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் போய் அந்த வியாதி உள்ள அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பேன் என்றேன். நான் அந்த பிரசங்க பீடத்திற்கு இந்த விதமாக மேலே சென்றேன். ஓ, அந்த பெட்டியோ இங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த சகோதரனுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. நான் இந்த விதமாக சுற்றி திரும்பினேன். அப்பொழுது நான், சரி, இப்பொழுது இந்த பெண்மணி எனக்கு தலை வணங்கும் போது நான் அவளை அடையாளம் கண்டுகொள்வேன் என்று எண்ணினேன். ஆகவே நான் என் தலையை திருப்பி பார்த்தபோது அந்த பெண்மணி இந்த விதமாக ஏற்கனவே தன்னுடைய தலையை தாழ்த்தி விட்டிருந்தாள். நான் என்னுடைய தலையை இந்த விதமாக கீழே தாழ்த்தி கொண்டிருந்தேன். மேலும் நான் என்னுடைய தலையை உயர்த்தின போது ஒரே நேரத்தில் அவளை சந்தித்தேன். அது அழகான வாலிபமான என்னுடைய அம்மாவாக இருந்தது. நான் அவளை நோக்கி பார்த்தேன். நான், அம்மா என்றேன். அவள் பில்லி என்றாள். அப்பொழுது மின்னல் கட்டிடத்தை சுற்றிலும் பிரகாசிக்க தொடங்கி இடி முழங்கி ஒரு குலுக்கல் உண்டானது. அப்பொழுது ஒரு சத்தம், உன்னுடைய தாயாரை குறித்து பயப்படாதே என்று உரைத்தது. மேலும் அவள் 1906 இருந்து அதே விதமாக இருக்கிறாள் என்றும் உரைத்தது. அதற்கு நான், என்ன, 1906 என்றேன். அப்பொழுது மேடா, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள் என்னுடைய மனைவி. நான், தேரே, 1906 என்னவா இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள் ஏன் என்று கேட்டாள். நான், ஒரு தரிசனம், நான் இங்கே அம்மா நின்று கொண்டிருக்கிறதை கண்டேன் என்றேன். அதற்கு அவள், நீங்கள் என்ன கண்டீர்கள் என்றாள். அப்பொழுது நான், அம்மாவை நான் கண்டேன் என்றேன். அதற்கு பில், நிச்சயமாகவா என்றாள். நான் கூறினேன், ஆம், அவள் இங்கே நின்று கொண்டிருந்தாள், அவள் அழகாக இருந்தாள், மேலும் அவர் கூறினார், நான் அவள் ஒரு வாலிப ஸ்திரியாக இருந்தாள் என்றேன். எனவே நான் சென்று அந்த பழைய குடும்ப பதிவுகளை எடுத்து வந்தேன். அவள் 1906 என்னவாக இருந்தாள் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய தகப்பனாருடைய மனவாட்டியாக. அந்த வருடம்தான் அவர்களுக்கு திருமணம் ஆயிற்று. இப்பொழுது அவர்கள் வேறு ஒரு மனவாட்டியின் பாகமாக இருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசுவின் மனவாட்டி. யாரோ ஒருவர் எங்கிருந்தோ எனக்கு ஒரு நிக்கல் காசு அனுப்பி வைத்தார்கள். அது இங்கே என்னுடைய சட்டைப்பையில் இருக்கிறது. அதில் 1906 என்று உள்ளது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுகமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்பொழுது அது என்ன? இந்த வேட்டை பயணம் என்னை பலப்படுத்திக் கொண்டு மாத்திரமே இருந்தது. நீங்கள் பாருங்கள், நான் எப்போதும் மேற்கொண்ட பயணங்களிலேயே மிக சிறந்த ஒன்றாக இருந்தது என்பதை அறிந்தும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதுவே அன்பாயிருந்தது. மேலும் சகோதர சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் காண்பித்திருந்த இந்த மற்ற எல்லா தரிசனங்களும் சரியாக இருந்து வந்திருந்தால் இதுவும் பரிசுத்த ஆவியாகவே இருக்க வேண்டும். வேதம் அது நிறைவேறினால் அப்பொழுது அது அவராயிருக்கும் என்று கூறியுள்ளது. அப்படியானால் நாம் என்ன ஒரு நம்பிக்கையை பெற்றுள்ளோம்? என்றோ ஒரு நாளில் நாம் இந்த இடத்தை விட்டு செல்லப் போகிறோம். நாம் திரும்பவும் ஒரு வாலிப மனிதனாக, ஒரு வாலிப ஸ்திரியாக மாறி ஒருபோதும் மறிக்காமல் இருக்கப் போகிறோம். நான் உலகத்தின் ஜனாதிபதியாக இருந்து 10 லட்சம் ஆண்டுகள் ஜீவிக்கப் போகிறேன் என்று அறிந்திருப்பதை காட்டிலும் அதை அறிந்திருப்பதையே நான் விரும்புவேன். நான் தேவனுடைய கரங்களில் இருந்தேன் என்பதையே நான் அறிந்து கொள்ள விரும்புவேன். அதே மாறாத இயேசுவானவர் அந்த கூற்றை கூறினார் என்று இன்றிரவு நான் அறிந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் இருக்கிறார். பாருங்கள், அது அழிந்து போக முடியாது, அது நித்தியமாயிருக்கிறது. இந்த வாக்குமூலத்தை கூறின அந்த நாளிலிருந்து அதே இயேசுவானவராகவே அவர் இன்றிரவும் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போமானால் அவர் அந்த வார்த்தையை இன்னமும் உறுதிப்படுத்துபவராக இருப்பார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியாகி அவர் வரும்போது அவர் தம்மை குறித்து பேச மாட்டார், ஆனால் அவர் என்னுடைய காரியங்களை எடுத்து பேசுவார். அந்த வார்த்தையை அவைகளை உங்களுக்கு காண்பிப்பார். அப்பொழுது வரப்போகிற காரியங்களையும் கூட காண்பிப்பார். எபிரேயின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் வேதம் தேவனுடைய வார்த்தை கருக்கானதாயும் என்று கூறியுள்ளது. இப்பொழுது யார் வார்த்தையாக இருந்தது? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார் வாசம் பண்ணி.
The word of God is sharper than any two-edged sword. Piercing even to the
தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவரே நம்முடைய தேவன். நண்பர்களே, நாம் இழக்கப்படவில்லை. நாம் இன்னமும் தேவனுடைய கிருபையில் இருக்கிறோம். நான் எந்த காரியத்தை குறித்து பேசவும் ஒரு கடந்த காலத்தை குறித்து பேசவும் உணர்கிறேன். கடந்த இரவு நான் கூறினது போல அந்த சீஷர்கள் அவர்கள் முந்தைய தின கூட்டத்தில் கேட்டதை ஜீவிக்க முயற்சித்து மற்றொன்றிற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் படகில் மோதிக்கொண்டிருந்த காற்றையும் அலைகளையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரை மறந்துவிட்டார்கள். அங்கே அந்த மலைகளின் மேலே இருந்த தேவன் அவருடைய வார்த்தையின்படியே அந்த வெள்ளிமுனை கொண்ட பழுப்பு நிற கரடி அத்தாட்சியாக அங்கே தரையில் இருக்கும்படி செய்தார். இப்பொழுது நீங்கள் அந்த மனிதனுக்கு எழுத விரும்பினால் பட் சவுத்விக் பட் சவுத்விக் செயின்ட் ஜான் பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற முகவரிக்கு எழுதுங்கள். அவர் உங்களுக்கு திரும்ப பதில் கடிதம் எழுதட்டும். அதன் மூலமாக நீங்கள் ஒரு வேட்டை பயணம் மேற்கொண்டால் உங்களோடு செல்ல அவர் ஒரு நல்ல நபராயிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், நான் அடுத்த முறை அங்கே வழிகாட்டிகளோடு செல்லும் போது நான் உண்மையாகவே ஒரு கூட்டத்தை நடத்தப் போகிறேன் என்று நான் நினைக்கும் அளவிற்கு ஆம் அந்த காரியங்கள் அந்த விதமாக சம்பவிப்பதை அவர்களும் பார்க்கும்படியாக. அங்கு அந்த பகுதியில் இருக்கும் எல்லா வேட்டைக்காரர்களிடமும் இதை குறித்து சொல்லி இருக்கிறார். அது கடந்த வருடமாக இருந்தது. இது இப்பொழுது இந்த வருடமாக இருக்கிறது. வாக்களித்த அதே இயேசு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
With such evidences, with such truth, vindicated, positive truth.
அப்படிப்பட்ட சாட்சிகளோடு, ரூபகாரப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட சத்தியத்தோடு, உறுதியான சத்தியத்தோடு இருக்கும்போது நாம் அந்த கூரையின் வழியாக சென்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்று நாம் எப்படி வேறு விதமாக உணர முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வழியில் இருக்கையில் நம்மை மந்தமாக்குகிற உலகத்தின் காரியங்களை அனுமதிக்க வேண்டுமா? அங்கே நாம் காண்கிற முக்கியமான உறுதியான காரியங்கள் சத்தியத்தை உண்மை என்று நிரூபிக்கப்பட வேண்டுமா? இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொரு சுகவீனமான நபரும் வாக்குத்தத்தம் பண்ணின மாறாத ஒருவரை மாத்திரம் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த மனிதனிடத்திலிருந்து, அந்த பையனிடத்திலிருந்து காக்காய் வலிப்பை எடுத்து போட்ட அதே தேவன் இப்பொழுது சரியாக இங்கே அவர் மாறாத அதே தேவனாயிருக்கிறார். என்னால் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடிந்தால் நான் அதை செய்வேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. அவர் அதை உங்களுக்காக ஏற்கனவே சம்பாதித்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதை விசுவாசிப்பது மாத்திரமே ஆகும். இப்பொழுது அந்த பையன் காக்காய் வலிப்பினால் விழுந்த போது அந்த ஸ்திரீ, இப்பொழுது அந்த சட்டைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இருந்தால் என்னவாயிருக்கும்? அது அநேகமாக வேறு எவர் பேரிலும் கிரியை செய்யாது, புரிகிறதா? அவன் பேரில் மாத்திரமே, ஏனென்றால் அது அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாகமான் ஏழு முறை ஆற்றில் மூழ்கினான், ஆனால் வேறு ஒருவர் மூழ்கினால் அநேகமாக அவர்களுடைய குஷ்ரோகத்திலிருந்து குணமடைந்திருக்க மாட்டார்கள், புரிகிறதா? ஆனால் கவனியுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சத்தியமாய், ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட பரிபூர்ண சத்தியமாய் இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஜப வரிசையை அழைப்பதற்கு கூட காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் ஒரு நிமிடம் அதற்காக நிறுத்துவோமாக. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. இதைத்தான் தேவன் வாக்களித்தாரா? அசலான பரிசுத்த ஆவியானவரே அதை செய்பவராக இருப்பார். சரிதானே, பாருங்கள், அவர் பரிசுத்த ஆவியா இருக்கவில்லை என்று யார் சொல்லுவார்கள்? அவரேதான். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அவருடைய பிதாவாயிருந்தார். அவள் பெறுவாள், இங்கே கருவுற்றிருக்கிற இந்த பரிசுத்தமானது பரிசுத்த ஆவியினுடையதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியும் தேவனும் ஒரே ஆவியாகும். அது அவருக்குள் இருந்தது. ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அவர் இந்த கூட்டத்தாரின் ஊடாக நோக்கி பார்த்தபோது அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டார். வார்த்தையானது தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறவில்லையா? அவர் பரிசுத்த யோவான் 12 இல்லை, பரிசுத்த யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று அவர் வாக்குத்தம் செய்யவில்லையா? அல்லது அது எப்போதாவது தவறி போய் இருக்கிறதா? ஆனால் அது சத்தியமாயிருக்கிறதா? அப்படியானால் தேவன் இங்கிருக்கிறார். அவர் இங்கிருக்கும் ஒவ்வொரு நபரையும் சுகமாக்கவே இங்கிருக்கிறார். அவர் இழந்து போன ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சிக்கவே இங்கிருக்கிறார். நான் பீட அடைப்பை விடுக்கும் முன் நான் இந்த பீட அடைப்பை விடுக்க வழிநடத்தப்படுவதை உணர்கிறபடியால் நாம் அவரை அழைப்போமாக. எத்தனை பேர் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து விட்டு அல்லது என்னால் முடியுமானால் என்று கூறுவீர்கள்? எங்குள்ள அந்நியர்கள், நான் இந்த கூட்டங்கள் ஒன்றையும் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த காரியங்களை குறித்து ஜனங்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் உண்மையாகவே அதை ஒருபோதும் கண்டதே இல்லை. கிறிஸ்துவின் பிரசன்னம் ஜனங்களுக்கு மத்தியில் வந்து அவர் செய்த அதே காரியங்களை செய்வதை என்னால் காண முடிந்தால் அது என் இருதயத்துக்கு ஊக்குவித்தலா இருக்கும் என்று கூறலாம். அது உங்களை ஊக்குவிக்குமா? நாம் ஜெப வார்த்தைக்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இப்பொழுது ஆவியானவர் வார்த்தையை பின்தொடர்வாராக. இப்பொழுது பிதாவே, எப்படி என்று நான் அறிந்த மிகச் சிறந்ததையே நான் உடையவனாயிருக்கிறேன். நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் இந்த உஷ்ணத்தினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் கூட்டமாக இருக்கின்றபடியால் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் பொறுமையாக இருந்து வருகின்றனர். நீர் படகிலிருந்து பேசிக் கொண்டிருந்ததை அந்த நாளில் கரையில் நின்று கேட்ட ஒரு கூட்டம் இதே விதமானதாக இருந்தது என்றே என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. அப்பொழுது நீர் அவர்களிடத்தில் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்னீர். அங்கு சில இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு அல்ல, அவைகள் அங்கே இருந்தன. எப்படி அந்த அப்போஸ்தலனின் குறிப்பிடத்தக்க அந்த வார்த்தைகளோ, ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்று கூறினான். அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர்களுடைய வலைகள் பிழிந்து போகும் அளவிற்கு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தனர். கர்த்தராகிய இயேசுவே, சந்தேகமின்றி அந்த காலையில் அநேக ஸ்திரீகள் துணிகளை துவைப்பதை விட்டுவிட்டு அநேக புருஷர்கள் தங்களுடைய நிலத்தில் பணிபுரிவதை விளைச்சலை விட்டுவிட்டு மீனவர்கள் தங்களுடைய வலையை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தராகிய இயேசுவே, நீர் உம்முடைய மாம்ச சரீரத்தில் இன்றிரவு இங்கிருப்பீரானால் அன்றைக்கு கூடுகிறதை பார்க்கலும் இன்றைக்கு அதிகமாக கூடியிருப்பார்கள் என்பது சந்தேகமாய் உள்ளது. ஆனால் இந்த ஜனங்கள் நீர் மறித்துவிடவில்லை என்றும் நீர் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தீர் என்றும் நீர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இன்றிரவு பரிசுத்த வேத வாக்கியங்களில் இருந்து நான் அவர்களுக்கு வாசித்துள்ள வார்த்தையை உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வீர் என்றும் விசுவாசிக்கிறார்கள். ஒரு சமயம் எங்களுடைய கர்த்தரிடத்தில் ஒரு வேதாகமம் இல்லை. அந்த புத்தக சுருள் கொடுக்கப்பட்ட போது அவர் வாசித்து அமர்ந்தார். மேலும் அவர் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். கர்த்தாவே, அது மறுபடியும் சம்பவிக்கட்டும். அது திரும்பவும் இந்த நாளிலே, இந்த இரவிலே திரும்பவும் நிகழ்வதாக, அதாவது நான் வாசித்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுவதாக. கடைசி காலம் என்பதை நிரூபிக்கும்படியான காரியத்தையே வாரம் முழுவதும் நாங்கள் போதித்து வந்துள்ளோம். ஆகையால் எங்களுடைய இருதயங்கள் மகிழ்ச்சியாய் பொங்கும். கர்த்தாவே, நீர் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்பட்ட உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு இந்த இரவு எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, இதை அருளும். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் பிரசங்கிப்பதில் இருந்து என்னை அமைதிப்படுத்தும்படிக்கு ஒரு கணக்கெடுக்கும் விதமாகவே இதை செய்வோம். இங்குள்ள எத்தனை பேர் உண்மையாகவே மறுபடியும் பிறவாத ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் சபைக்கு செல்லலாம், ஆனால் அதை நான் கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் மறுபடியும் பிறவாத ஒரு கிறிஸ்தவராக இருந்தால், ஆனால் நீங்கள் ஜீவிக்கிற இயேசு உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தால், நீங்கள் இப்பொழுது அவரிடத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால், ஒவ்வொரு தலையும் வணங்கப்பட்டிருக்க, கண்கள் மூடப்பட்டிருக்க, நீங்கள் உங்களுடைய கரத்தை அவரிடத்தில் உயர்த்தி, கர்த்தாவே என்னை நினைவு கூறும் என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மிகவும் அருமையாக இருக்கிறது. வேறு யாரேனும் உண்டா? இப்பொழுது நாம் எண்ணிக்கையில் மிக அதிகமானவர்களாய் இருக்கவில்லை. ஆனால் உலகமானது பெரிய காரியங்களையும் திரளான எண்ணிக்கைகளையும் எதிர்பார்க்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நான் கடந்த மாலை கூறினது போல, தீர்க்கதரிசி முன்னோக்கி வந்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ளும்படி கவர்ந்தது அந்த அமர்ந்த மெல்லிய சத்தமாய் மாத்திரமே இருந்தது. எப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, தேவனிடத்தில்
விசுவாசமாயிருங்கள்.
நம்முடைய மகத்தான அன்பான கர்த்தராகிய இயேசு இந்த வார்த்தை இருக்கும் இடத்திற்கு வந்து தம்முடைய சொந்த வார்த்தையை திறந்து, நான் பேசியிருக்கிறது சத்தியம் என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிரூபிப்பாரே. நீங்கள் அநேக காரியங்களினால் அநேக முறைகள் குழப்பமடைந்திருக்கலாம், ஆனால் எங்கோ உண்மையானது இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக மாத்திரமே இது உள்ளது. அவர் அதை செய்கிற போது உங்களுடைய கரங்களை உயர்த்தின நீங்கள் சற்று என்னை நோக்கி பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகளை உயர்த்தலாம். கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது இந்த ஆராதனையை உம்முடைய கரங்களில் எடுத்துக் கொள்ளும். நான் உம்முடைய ஊழியக்காரன். பிரசங்கித்த யாவும், நாங்கள் எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் கூற முடிந்த எல்லாவற்றை பார்க்கிறோம், உம்மிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை அவ்வளவாய் பொருள்படும். ஒரு வார்த்தையே. நான் இதை இந்த காட்சிகளை ஒப்புவிக்கையும் பிதாவே, அதை இப்பொழுதே அருளும். பிதாவே, அவைகள் உண்மை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீரே அவைகளை கொடுத்தவராய் இருந்தீர். அவைகள் ஒருபோதும் தவறி போனதில்லை. இயேசுவின் நாமத்தில் இதை அருளும்.
ஆமேன்.
எப்பொழுது இங்குள்ள எத்தனை பேர் சுகவீனமாய் இருந்து ஜபாட்டைகள் இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுகவீனமாய் இருந்து ஜபாட்டைகள் இல்லாதவர்கள் கட்டிடத்தில் எங்கிருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, ஜபாட்டைகளை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். கிட்டத்தட்ட அதே அளவுள்ளவர்கள் தான் இருக்கிறீர்கள். அவர்கள் எல்லோரும் கலந்திருக்கின்றனர். இப்பொழுது கூட்டத்தாரை நோக்கி பார்க்கும்படிக்கு, முதலாவது தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும்படிக்கும் உங்களுக்கு முன்பாக நான் அதை அறிவேன். நான் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது இங்கே இந்த மூலையில் என்னுடைய நண்பர்களில் சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். சகோதரன் நோயல், அவருடைய மற்றும் சகோதரி ஜோன்ஸ், சகோதரன் அவுட்லா, என்னுடைய மகன், இங்குள்ள இந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரன் மோர், நான் இந்த சகோதரனை அறியேன், ஆனால் நான் அவரை கூட்டங்களில் கடந்த சில சமயங்களில் பார்த்திருக்கிறேன். இந்த சகோதரனுடைய பெயரை என்னால் கூற முடியாது, ஆனால் அவருடைய முகத்தின் மூலம் நான் அவரை அறிவேன். இங்கிருக்கும் சகோதரி, சகோதரி வில்லியம்ஸ், சகோதரி ஷாரிப் அந்த மூலையில் அமர்ந்துள்ளனர். ஜெஃபர்சன்வில் கூடாரத்திலிருந்து வந்துள்ள சில ஜனங்கள் மிகவும் பின்னால் உள்ளனர். என்னுடைய வெளியேறப்பட்ட ஒரு வயோதிக நண்பர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். 90 வயதானவர். தேசத்தை கடந்து ஒஹையாவிலிருந்து காரோட்டி வருகிறார். நான் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல போகிறேன். அவரும் அவருடைய அருமையான மனைவியும் அவர்களும் என்னோடு ஆப்பிரிக்காவிற்கு வர முடியுமா என்று கேட்டனர். நாங்கள் செலுத்துகிறோம் என்றனர். 90 வயதானவர், ஒரு ஜெர்மானிய சகோதரர், கர்த்தரை ஒருபோதும் அறியாதிருந்தவர். ஓர் இரவு நான் பிரசங்கித்த போது அவர் தன்னுடைய நல்ல ஆடைகளோடு ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ள உள்ளே வந்தார். 90 வயதானவர் வெளிப்புறத்தில் இருந்து, ஓ இது சகோதரன் வால்ராப் மற்றும் சகோதரி வால்ராப் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது கிட்டத்தட்ட அவ்வளவுதான் தெரியும். மற்றும் சகோதரன் பார்டர்ஸ், இப்பொழுது இதை குறித்து அவ்வளவுதான். இப்பொழுது நான் அவர்களுடைய பெயரை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த விதமாக என்னை நீங்கள் அறிந்திருந்தால் ஜெபிக்க வராதீர்கள், புரிகிறதா? எனக்காக ஜெபியுங்கள், புரிகிறதா? ஆனால் என்னை அறிந்திராத நீங்கள், நான் உங்களை அறிந்திருக்கவில்லை என்று அறிந்திருந்தவர்கள், நீங்கள் உங்களுடைய இதயத்தில் கர்த்தராகிய இயேசுவே இது உரைக்கப்பட்டதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வேதாகமத்தில் இருந்து இந்த ஊழியக்காரன் இந்த இரவு வாசித்ததை நான் கேட்டிருக்கிறேன். நான் அந்த சாட்சிகளை கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இது போலவே பல்வேறு சமயங்களில் இது சம்பவித்ததை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் முடிவு காலத்துக்கு சமீபமாக இருக்கிறோமா? நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோமா? சோதோமில் அந்த அடையாளம் செய்யப்பட்ட போது அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு அதை குறிப்பிட்டு கூறினார், இருந்தது போல என்றார். அந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் பெற்றுக் கொண்ட கடைசி அடையாளம் அதுவா இருந்தது. மனுஷகுமாரன் வருகையில் அது மறுபடியும் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். இப்பொழுது அது சரிதான் என்று உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த தேவன் மாம்சத்தில் தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசினார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாருங்கள், வேதம் எலோகிம் என்று கூறுகிறது. எனவே அதாவது வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த மகத்தான சிருஷ்டி கர்த்தர், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர் அவர் அவ்வாறு இருந்தார். அவர் என்ன காண்பித்துக் கொண்டிருந்தார்? அவர் ஒரு மானிட சரீரத்தில் இருந்து அங்கே நின்று கன்றுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து பசுவின் பாலை குடித்து அதன் பின்னர் காட்சியில் இருந்து மறைந்து போனார். நான் உனக்கு வாக்களித்த குறித்த காலத்தின்படியே உன்னத்துக்கு திரும்ப வருவேன் என்றார், புரிகிறதா? அவனை அவனுடைய பெயர் சொல்லி அழைத்தார். அவருடைய முதுகு திரும்பி இருப்பதோடு சாராள் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அவள் உனக்கு பின்னே கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். நான் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னத்துக்கு திரும்ப வருவேன் என்றார். சாராள் கூடாரத்தின் பின்புறத்தில் அம்மம் என்றாள். அவர் சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். நினைவிருக்கட்டும், அவள் அவருக்கு பின்னே கூடாரத்தில் இருந்தாள் என்று வேதம் கூறியுள்ளது. சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். சாராள், நான் நகைக்கவில்லை என்றாள். அதற்கு, ஆம், நீ நகைத்தாய் என்றார், புரிகிறதா? அது உண்மை. ஒரு மனிதன் அங்கிருந்து தேவன் தம்மை மாம்ச சரீரத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துதல், மனுஷகுமாரன் வருகையிலும் அவ்வாறே இருக்கும் என்று இயேசு கூறினார். தேவன் தம்முடைய சபையில் உங்களை, என்னை, தம்மை பிரதிநிதித்துவப்படுத்துதல். இப்பொழுது ஒரு ஸ்திரீ இருந்தால், தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த போது அவர் ஆவியை முழுமையாக உடையவராக இருந்தார். அவர் தேவனாக இருந்தார். நான் அவருடைய ஊழியக்காரர்களில் ஒருவனாக இருக்கிறேன். நீங்களும் அவருடைய ஊழியக்காரர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள். நாம் அந்த ஆவியை ஓரளவாக பெற்றிருக்கிறோம். அவர் அதை அளவில்லாமல் பெற்றிருந்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எனக்குள் ஒரு சிறு வரம் இருக்கிறது. உங்களுக்குள்ளும் அவரை குறித்த ஒரு சிறிய வரம் உள்ளது. ஆனால் அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது அதே ஆவியா இருக்கிறது. இப்பொழுது அது தேவனுடைய ஆவியா இருந்தால் அது தேவனுடைய கிரியைகளை செய்யும். இப்பொழுது நீங்கள் ஜெபித்து, கர்த்தராகிய இயேசுவே, ஒரு ஸ்திரீ ஒரு சமயம் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாளே என்று கூறுங்கள். மேலும் நாம் கூறுவோம், இங்கே புதிய ஏற்பாட்டில் அவர் எபிரேயரில் கூறினார், அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இப்பொழுது இருக்கிறார் என்றார். அது வேதாகமத்தில் உள்ளது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? ஆமேன் என்று கூறுங்கள். நிச்சயமாக பாருங்கள், அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருப்பாரானால் அவர் எவ்வாறு உங்களுக்கு பதிலளிப்பார்? அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருப்பார் என்றால் அவர் நேற்று பதிலளித்தது போலவே அளிப்பார். இப்பொழுது நீங்கள் ஜெபித்து, கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும், அதன் பின்னர் எங்களை உற்சாகப்படுத்த நீர் சகோதரன் பிரணாமுக்கு ஒரு சிறிய வரம் கொடுத்திருக்கிறீர். அவருக்கு என்னை தெரியாது. நான் மிகவும் பின்னால் இங்கே கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனோ அவருக்கு என்னை தெரியாது. ஆனால் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நான் உம்முடைய மகத்தான ஆவியை காணட்டும். நான் அதை செய்ய வேண்டும் என்றல்ல, ஆனால் என்னையும் மற்றவர்களையும் ஊக்குவிக்க உதவி செய்வீராக. ஏனெனில் நாங்கள் வார்த்தையை படித்துள்ளோம். நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும், அப்பொழுது நீருடனே திரும்ப பேசுவீர். இந்த இரவு அந்த நோக்கத்துக்காகவே கர்த்தாவே என்னை உபயோகப்படுத்துவீராக. அது நீர் இன்னமும் உயிரோடு இருக்கிறீர் என்பதை முழு கூட்டத்தாருக்கும் காண்பிக்கும் என்று கூறுங்கள். அவர் அதை செய்தால் அது அற்புதமாயிருக்குமா? இப்பொழுது நீங்களாகவே அமைதியாக நீங்கள் இந்த விதமாக ஜெபியுங்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும் என்று கூறுங்கள். நான் ஆவியானவருக்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே மற்றதை செய்வாரா? காரணம் இப்பொழுது நான் பேசியுள்ளேன், சாட்சி பகிர்ந்துள்ளேன். ஆனால் என்னால் இதற்கு மேல் எதுவுமே இப்பொழுது செய்ய முடியாது. நான் என்னுடைய பாதையின் முடிவில்
இருக்கிறேன்.
உங்களுக்கு தெரியுமா, நான் அதை பார்க்க வேண்டுமானால் நான் கூட்டத்தாரை கவனிக்க வேண்டும். நீங்கள் அதை புரிந்து
கொள்ளுகிறீர்கள். என்னுடைய
இடப்பக்கத்தில் பின்னால் கிட்டத்தட்ட கட்டிடத்தின் பின்பகுதிகளின் நடுவில் ஒரு ஸ்திரீ ஜெபித்துக்
கொண்டிருக்கிறாள்.
தேவன் அவளுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவள் மரிக்கப் போவதாயிருக்கிறாள். அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அந்த புற்றுநோய் அவளுடைய மார்பகத்தில் இருக்கிறது. ஓ, இதை அவள் தவறவிடாதிருப்பாளாக. ஓ கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். சகோதரியே, நீங்கள் விசுவாசித்தால் நலமாயிருக்குமே. ஓ என்னே, அவள் அதை தவறவிடப்
போகிறாள்.
கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
மேரி, மே,
மேரி, மே, நீ அங்கு இருக்கிறாய். நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாய் இருக்கிறோமா? எனக்கு உன்னை தெரியாது, உனக்கும் என்னை தெரியாது. அந்த நிலைமைகளாய்த்தான் இருந்தது. என்ன கூறப்பட்ட ஒவ்வொரு காரியமும் சரியாயிருந்ததா? அப்படியானால் விசுவாசி அது முற்றுபெறும். ஆமேன். அவள் மேல் இருந்த இருள் இப்பொழுது அது வெளிச்சமாய் உள்ளது. நிச்சயமாகவே அந்த பையனை போலவே அந்த காக்காய் வலிப்பு அவனை விட்டு விலகியே இருந்தது. அங்கே வடக்கு காட்டு பகுதிகளில் இருந்த ஒருவர், அதே தேவன் எங்கும் அதே தேவனாக இருக்கிறார். அப்படியே விசுவாசித்துக் கொண்டிருங்கள். ஆமென். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்குமே. இங்கே என் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயின் மேல் அது உள்ளது. அவளுக்கு அவளுடைய முதுகில் ஏதோ கோளாறு உள்ளது. அது அவளுடைய முதுகில் உள்ள ஒரு இணைப்பு எலும்பு விலகலாய் உள்ளது. அவள் இந்த பகுதியிலிருந்து வரவில்லை. அவள் மோண்டானாவில் இருந்து வந்திருக்கிறாள். அவளுடைய பெயர் செல்வி ஸ்டப்ஸ்.
ஸ்டாண்ட் அப், ரிசீவ் யுவர் ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட்.
எழும்பி நின்று உங்களுடைய சுகமளித்தலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கடினப்பட வேண்டாம், இருக்கமற்றிருங்கள்.
Doing like a believe.
ஒரு பெரிய நபர் இங்கே உட்கார்ந்து என்னையே பார்த்துக் கொண்டு அந்த விதமாக செய்கிறார். விசுவாசியுங்கள், நீங்கள் சுகமடைவீர்கள். நரம்பு தளர்ச்சி அடைந்துள்ளீர்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவன் உங்களை சுகமாக்குவார். ஸ்திரீகளுக்கான தொல்லையோடு உள்ள பெண்மணி, இதை விசுவாசி, நீ சுகமடைய முடியும். வீட்டுக்கு திரும்பி சென்று தேவனில் விசுவாசமாயிரு. நான் ஏன் வீட்டுக்கு திரும்பி செல்ல கூறினேன்? திரு மற்றும் திருமதி வாட்கின்ஸ், நீங்கள் அங்கு சென்றடைய நியூ மெக்சிகோவிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுது எனக்கு உங்களை தெரியாது என்று உங்களுக்கு தெரியும். ஆமேன். உங்களுக்கு சரியாக பின்னால் அந்த பெண்மணி காலில் புண்ணோடு இருக்கிறார். செல்வி பிரவுன், தேவன் உன்னை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிப்பாயா? நீ மிகுந்த ஆர்வம் கொண்டு நோக்கி பார்க்கிறாய். இப்பொழுது நான் உன்னை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதில்லை என்பதை நீ அறிவாய். இடது காலின் மேல் இப்பொழுது நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசி, நீ சுகமடைவாய். ஒரு பெண்மணி அசைய முயற்சிக்கிறாள். அவளுக்கு மூட்டு வீக்கம் உள்ளது. அது அவளை மோசமாக இறுக்கிக் கொண்டிருக்கிறது. திருமதி ஃபோர்ட், நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசி, நீங்கள் சுகமடைவீர்கள். இப்பொழுது உங்களை என் ஜீவியத்தில் நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஓ ஆமேன், ஆம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அவர் என்ன செய்வார்? நான் உங்களுக்கு கூறியிருக்கிற காரியங்களை அவர் எடுத்து அவைகளை உங்களுக்கு காண்பிப்பார். அதன் பின்னர் அவர் வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு காண்பிப்பார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை மீண்டும் வணங்குவோமாக. இப்பொழுது நீங்கள் இந்த ஜீவியத்திலிருந்து இன்றிரவு கடந்து செல்வீர்களாரா? அதாவது நீங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறவாதிருந்தால் அப்பொழுது நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். நீங்கள் ஏன் இங்கே வரக்கூடாது? இங்கே நில்லுங்கள், சரியாக இங்கே அப்படியே ஒரு நிமிடத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போமாக. இந்த ஆவியின் பிரசன்னத்தில் இப்பொழுதே நீங்கள் வருவீர்களா? நீங்கள் கர்த்தருடைய வருகையை காணும் வரை நீங்கள் ஒருபோதும் வேறெந்த பெரிய காரியம் சம்பவிப்பதையும் காண மாட்டீர்கள். இப்பொழுது அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். இல்லை என்றால் அவர் இந்த ஊழியத்தை அருளமாட்டார். இது உங்களை இப்பொழுது கடந்து செல்ல விட்டுவிட வேண்டாம். நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களா? நீங்கள் வருவீர்களா? இல்லை என்றால் அப்பொழுது அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளது. நான் குற்றமற்றவன். நான் எல்லோருடைய இரத்த படிக்கும் நீங்க சுத்தமாக இருக்கிறேன். ஏனெனில் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். அவர் என்னவாக இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அவர் வரும்போது அப்பொழுது அவர் என்னவாக இருந்தார் என்பதை அவரே நிரூபிப்பார். அவர் இப்பொழுது என்னவாக இருக்கிறார் என்று என்னை நிரூபிக்க அனுமதிக்கிறார். அவர் அப்பொழுது இருந்த விதமாகவே இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் இங்கு உள்ள சுகவீனமாய் இருக்கிறவர்கள், இங்கே சுகவீனமாய் இருக்கிற மற்றவர்கள் எத்தனை பேர், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது ஒருவர் மீது ஒருவர் உங்களுடைய கரங்களை வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக விசுவாச ஜபத்தை ஜெபிப்போமாக. இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு காரியத்தை அமைதியாக கேட்க விரும்புகிறேன். தேவனால் தேவன் வந்து அந்த அற்புதத்தை செய்தால் நலமாக இருக்குமே. விவரிக்கப்பட முடியாத ஒரு காரியமே ஒரு அற்புதமாகும். இப்பொழுது நீங்கள் சுற்றிலும் உள்ள ஜனங்களிடத்தில் எந்த கேள்வியாவது கேட்க வேண்டும் என்று விரும்பினால் எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் போய் அவர்களிடத்தில் கேள்வி கேளுங்கள். புரிகிறதா? இது தேவனாய் இருக்கிறது என்பதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இந்த தரிசனங்கள் சிறிய காரியமாய் உள்ளது. யார் யார் எது அதை செய்து கொண்டிருக்கிறது? அது நீங்கள் நீங்களாகவே உள்ளது. அதை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது அவரோ வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டது என்றார். ஆனால் பிதாவானவர் லாசுவை குறித்து அவருக்கு காண்பித்த போது அவர் போய்விட்டு இருந்தார். பின்னர் திரும்பி வந்து மரித்தோரிலிருந்து லாசுவை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுது அவர் ஒருபோதும் வல்லமை என்று சொல்லவே இல்லை. அது தேவன் தம்முடைய சொந்த வரத்தை உபயோகித்துக் கொண்டிருந்தது. மற்றொன்றோ ஒரு ஸ்திரீ தேவனுடைய வரத்தை உபயோகித்துக் கொண்டிருந்ததாக இருந்தது. நான் தேவனுடைய வரம் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வரம். இது அவர் எனக்கு கொடுத்த ஒரு வரமாக இருக்கிறது. அதாவது நான் மறை நினைவோடும் சுய நினைவோடும் முதல் சுய நினைவு ஒன்று சேர்ந்து அந்த விதமாக பிறந்தேன். அப்படியானால் நீங்கள் உறங்க செல்வதில்லை, நீங்கள் அப்படியே அதை காண்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் முதலாம் சுய நினைவில் வருவது போல் அவர் மறை நினைவிலும் வருகிறார். அது உங்களுடைய மறை நினைவின் மேல் வந்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சொப்பனத்தை காண்பீர்கள். அது என் மீது வரும்போது நான் சொப்பனம் காண்கிறதில்லை. நான் அங்கே நோக்கி பார்த்து அதை காண்கிறேன். புரிகிறதா? மேலும் நீங்கள் உங்களை எந்த காரியத்திலும் வித்தியாசமாக்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் அந்த விதமாக பிறந்திருக்கிறீர்கள். புரிகிறதா? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அடைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இது எதை செய்வதாக உள்ளது? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கே. அவர் நேற்றும் இன்றுமென்று மாறாதவராயிருக்கிறார். உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மீது வைத்திருப்பதோடு நீங்கள் உங்களுடைய இதயத்தை இப்பொழுதே தேவனுடைய கவனத்தில் வைத்து, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும், கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த மகத்தான நேரத்தை நான் காண தவறி கொண்டிருக்கும்படி உலகத்தின் காரியங்களினால் நான் அவ்வளவாக மறித்து போயிருக்கிறேனா என்று கூறுவீர்களா என்று நான் நம்புகிறேன். அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது சபையினுடாக சென்ற போது அவர்கள் அதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அது சரித்திரமாய் உள்ளது நண்பர்களே. மேலும் மேலும் வார்த்தை நிரூபிக்கப்படுவதை காணவும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டதை காணவும், மேலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வந்து அவர் இதற்கு முன்பு செய்த விதமாகவே செய்வதையும் காணாமல் அதை கடந்து போகவிட வேண்டாம். பரலோக பிதாவே, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை வாசிக்கப்பட்டது என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். சாட்சி கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து வார்த்தையையும் சாட்சியையும் ரூபகாரப்படுத்தினார். கர்த்தாவே இப்பொழுது இது ஜனங்களுடைய கரங்களில் உள்ளது. இது அவர்களுடைய மடியில் உள்ளது. கூறுவதற்கு எனக்கு தெரிந்து வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை. நீர் செய்வதாக வார்த்தையில் எழுதியுள்ளதை தவிர வேறு எதையும் நான் அறியேன். ஏனென்றால் நீர் அவைகளை ஏற்கனவே சுகமாக்கிவிட்டீர். அது அவர்கள் அதை விசுவாசிக்க செய்வதற்காக. இந்த விதமான ஒரு காரியத்தை நீர் செய்யும் போது நாங்கள் எப்படி இனிமேலும் சந்தேகிக்க முடியும்? எப்படி சாத்தான் எங்களுடைய சுயநினைவை இனிமேலும் மறத்து போக செய்ய நாங்கள் அனுமதிக்க முடியும்?
pronounce this healing.
சாத்தானே இந்த ஜனங்களின் மீது இந்த சுகமளித்தலை நான் அறிவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கிருந்து வெளியேறும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே வா, இந்த ஜனங்களை போகவிடு என்று உன்னிடத்தில் கூறுகிறேன். எப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களேயானால் எழும்பி நில்லுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் எழும்பி நின்று தேவனுக்கு துதி செலுத்துங்கள். எழும்பி நின்று விசுவாசியுங்கள். இனி அதை
சந்தேகிக்காதீர்கள்.
கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தையும் வல்லமையையும் உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கொண்டு வரட்டும். அவருக்கு இப்பொழுது துதி செலுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நாங்கள் அவரை நேசிக்கிறோம். நாங்கள் அவரை துதிக்கிறோம். நாங்கள் இணையற்ற ஒருவரை, நித்தியமான ஒருவரை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய அவரை போற்றுகிறோம். அவருடைய நாமத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இங்கிருக்கிறார். ஆமேன்.